சாந்தி. எல்லாரும் குசு குசியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா, நிரம்பி இருக்கிறீங்களா, மாயையுடைய அட்டாக்ல இருந்து பாதுகாப்பா இருக்கிறீங்களா? 6/7/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. நம்மளுடைய அப்பா டீச்சர் சத்குரு, மூணு பேருமே இணைஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா கூட அளவு கடந்த குஷி ஏற்படும். எங்க அப்பா மாதிரி சிறந்த டீச்சர் யாரும் கிடையாது. வாரி வாரி வரத்தை வழங்குற குரு அவர், சத்குரு. இந்த மூணுமாவும் அவர் ஒருத்தரே இருக்கிறாரு அப்படின்னு நினைவு செஞ்சாலே அளவு கடந்த குஷி ஏற்படும். அதனால அவரு சொல்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்படியே அவர் சொல்ற வழிப்படி நடந்துகிட்டே இருங்க, ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருங்க. சோ அந்த நினைவுல இருந்தாலே கரெக்டா அவருடைய வழிப்படி நடக்கும். அது ஆக்சுவலா நேற்று வரதானத்திலே வந்தது இல்லையா. அவரை டீச்சரா நினைக்கும் போது நான் இறை மாணவன் அந்த போதை இருக்கும், கடவுளுக்கு மாணவன்ற போதை இருக்கும் இல்லையா. சோ வரம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது முடியுமா, இந்த விகாரத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு என்ன வந்தாலே உன்னால முடியும் வரம்பு. அப்ப பாபாட்ட கேட்கணும், பாபா இதை வெல்லக்கூடிய வரத்தை கொடு, இந்த சூழ்நிலையிலும் அமைதியா இருக்கக்கூடிய வரத்தை கொடு, தூய்மையின் சொரூபமா இருக்கக்கூடிய வரத்தை கூட. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறதா யோகா, பேசிக்கிட்டே இருங்க. அப்ப அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க கரெக்டா நடப்பீங்க. ஆனா அவரை விட்டுட்டு மனசு வழிப்படி மனசு கிட்ட பேசுறது, மத்தவங்க கிட்ட பேசுறது ஸ்ரீமத்தை மீறிடுவீங்க. கேள்வி, பிராமணருடைய முதல் லட்சணம் எது? எந்த விஷயத்துல எல்லா பிராமணர்களும் தேர்ச்சி அடையணும்? பிராமணர்கள்னாலே படிக்கிறதும் படிப்பிப்பிக்கிறதும் தான் முதல் லட்சணம் இல்லையா. அந்த கலியுக பிராமணர்களுடைய வேலையே கீதையை சொல்றதுதான். நம்மளுடைய வேலை இந்த ஒரிஜினல் கீதையை படிச்சு மத்தவங்களுக்கும் சொல்றது, இதுதான் முதல். இத பண்ணலன்னா அவன் பாபா குழந்தையே கிடையாது, எத்தனை வருஷம் பாபா குழந்தையா இருந்தாலும் சரி. யாரும் மேலையும் ஞானத்தின் சாயம் ஏத்துறதுல மிக மிக தேர்ச்சி பெற்றவராகணும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவங்களுக்கு ஞானத்துடைய சாயத்தை ஏத்தணும் கொஞ்சமாச்சும். ஆனா அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்குது, நம்ம தர்மத்தாத்மா ஏதோ ஒண்ணு. ஆனா கொஞ்சமா அது ஏத்துறதுல கெட்டிக்காரர் ஆகணும், திறமசாலி ஆகணும். உங்களை அவமதிச்சா கூட இது வந்து ரொம்ப முக்கியமானது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து அழகா ஜெகோவின் சாட்சிகள் அவங்க கிட்ட பாக்கலாம். நீங்க என்ன அவமதிச்சாலும் சிரிச்ச முகம் மாறாம போவாங்க. ஆனா ஒரு சில பாவப்படுவாங்க விடுங்க, அது யாரோ ஒருத்தர், பட் பெரும்பாலும் சிரிச்ச முகம் மாறாம சரிங்க பிரதர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது வாங்க அப்படின்ட்டு போவாங்க. எழுத்தே பேச மாட்டான், நம்ம சொல்றது தப்புன்னு ப்ரூவ் பண்ணலாம் ட்ரை பண்ண மாட்டான். அதே மாதிரிதான் இங்கேயும் பாபா சொல்ற, உங்களை அவமதிக்கிறாங்களா, வசை சொற்கள் வசப்பாடுறாங்களா, ரொம்ப திட்டுறாங்களா, பரவாயில்ல அப்பையும் முயற்சி செஞ்சு பாருங்க. இங்கதான் ஜெகவன் சாட்சிகள்ல இருந்து நம்ம வித்தியாசப்படுறோம், அங்க திட்டினாங்கன்னா போயிடுவாங்க, இங்க அப்படி இல்ல. அப்பவும் முயற்சி செஞ்சு பாருங்க, அப்ப கண்டிப்பா உங்களுடைய பிரபாவம் அவங்க மேல ஏற்படும். சரி இவ்வளவு கிட்டயும் அவங்க பேசுறாங்களே சரி கேப்போம் அப்படின்னு தோணும். அதே நேரத்துல பாத்திரம் அறிஞ்சு தானம் கொடுக்கணும். சோ அதை பத்தி உள்ள சொல்லுவார் இல்லையா. ஆனா கொஞ்சமாவது கொடுக்கணும் எல்லாருக்கும். பாத்திரம் அறிஞ்சு தானம் கொடுக்கணும்னா அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்களான்னு பாக்கணும், எடுக்கக்கூடிய சக்தி இருக்குதான்னு பாக்கணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல தாள் போட்டு ஞானம் கொடுக்கறோம், வலுக்கட்டாயமாவே பிடிச்சி இழுத்து கொடுக்கறோம் வாங்க வாங்கன்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் காலேஜ் படிக்கிற பெண்கள் குரூப் வருது, அப்புறம் பார்த்தா பின்னாடியே பசங்க குரூப் வருது. அப்ப கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்கிறான். சோ அந்த பொண்ணுக்காக தான் அவன் வந்தே இருக்கிறான். சோ அதுக்காக தான் அந்த குரூப்பே வந்துருக்குது அப்படிங்கும்போது டக்குன்னு முடிச்சு சரி இவ்வளவுதான் நினைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க பண்ண இன்னொருத்தர் வந்து ரொம்ப அக்கறையா சொல்றதுக்கு வராரு. இல்ல வேண்டாம் இல்ல இல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு. சோ அவங்க அங்க உள்ள போற மனநிலையே இல்ல. சோ அதையும் நாம பாக்கணும். அந்த ஆர்வம் கொஞ்சமாவது இருக்கும். ஆர்வம் இல்லாட்டினாலும் கொடுக்கலாம். பட் வேற தப்பான விஷயத்துக்காக வரவங்க கிட்ட நம்ம எப்படி கொடுக்க முடியும்? அதனால பாத்திரம் அறிஞ்சு தானம் கொடுக்கணும். அழிவற்ற செல்வம் வீணா போயிடக்கூடாது. அதனால ரொம்ப எச்சரிக்கை தேவை. சமசுப்ரா இது ஆக்சுவலா ரெண்டு அர்த்தம். சோ அதுவும் உள்ள விளக்கமா இருக்கும். சோ அது அழிக்கூடிய செல்வத்தை கூட நம்ம அழிவற்ற செல்வமா மாத்திரம் அதையுமே வீணாக்க கூடாது. கரெக்டா ஈஸ்வரிய சேவையில தான் பயன்படுத்தணும். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இந்த ஞானமும் எடுக்க சக்தி இல்லாத விகாரத்துல மூழ்கி இருக்கிறவங்க கிட்ட அதிகமா சொல்லி நேரத்தை வீணாக்க தேவையில்லை. பட் ஆனா யுக்தியை உருவாக்கிட்டே இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு உங்க கணவனே அப்படி இருக்கிறாரு, உங்க அப்பா அம்மாவே அல்லது குழந்தை சகோதரன் சகோதரி. பட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பட் ரொம்ப நேரம் தேவை, கொஞ்சம் கொஞ்சமா தினம் 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 ஒரு டைம் எழுந்திருப்பாங்க. அதனால ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி பைசா கூட யாருக்கு கொடுத்தாலும் ஜாக்கிரதையோட பார்த்து கொடுக்கணும் இல்லையா. வீணா போகுதா அதையும் பார்க்கணும் இல்லையா. சோ அத பார்த்து கொடுக்கணும். அஞ்ஞானிகளுக்கு கொடுக்கவே கூடாது ஜென்ரலா. பட் அதுல எக்ஸப்ஷனும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். பட் ஜென்ரலா பாபா வந்து கொடுக்கல் வாங்கல வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அஞ்ஞானிகளே உங்களை வளர்க்குறாங்க. அவங்க அந்த மாதிரி டைம்ல வந்து அது கொஞ்சம் மாறுபடும். ஸோ அது பாபா கிட்ட கேளுங்க. அது எக்ஸெப்ஷன் அது. சரி பாடல். யார் தலைவனோடு இருக்கிறாங்களோ ஓம் சாந்தி. யார் தலைவனோடு இருக்கிறாங்களோ அவங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த உலகம் சினிமா நடிகர்களை அரசியல்வாதிகளை இவங்களெல்லாம் தலைவன் தலைவன் கூப்பிட்டுருச்சு. ஆனா அவங்க எல்லாரும் அதனாலே பாதுகாப்பு இழந்துடுறாங்க. பல ஜென்மத்துக்கு பாவத்தை சேர்த்துடுறாங்க. ஆனா இங்க இறைவன் அவரை தலைவன் ஆக்கியிருக்கிறார். அவரு டீச்சர் இல்லையா. சோ இறை மாணவர்கள் இந்த பாட்டை கேட்டீங்க. காட்லி ஸ்டூடெண்ட் நீங்க. நாங்களும் ஆர்ட் ஸ்டூடெண்ட், நாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பெருமையா சொல்லுவாங்க. நாங்க காட்லி ஸ்டூடெண்ட். கிட்டே நெருங்க முடியாது யாரும். காட்லி ஸ்டூடெண்ட். மற்றதெல்லாம் நீ லஞ்சம் கொடுத்து வாங்கிடலாம். இங்க அதிர்ஷ்டம் இருக்கணும் இல்லையா. அதிர்ஷ்டம் தான் பாபா கிடைச்சது. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா. சோ உங்க வயசு தரப்பினர் எல்லாம் இந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரங்க கூட படிச்சவங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளோட புத்திசாலியா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க 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 பேசுறதுல நம்மள பேசவே முடியாது. ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பேசும்போது எப்படா இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாங்கன்னு சொன்னோம். எந்த என்ன பிரயோஜனம்? இந்த ஞானம் கிடைக்கலையே. சோ எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு. அதனால எல்லா ஸ்கூல்லயும் ஒண்ணு இறை மாணவர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல்ல மட்டும்தான் இருப்பாங்க. அங்க மனிதர்கள் சொல்லி கொடுக்கறாங்க, இங்க கடவுள் சொல்லி கொடுக்கிறாரு. சன்னியாசிகள் கூட சாஸ்திரங்களை தான் படிச்சு சொல்றாங்க. அது ஒண்ணும் ஞானம் மழை கிடையாது. அது ஞானமே கிடையாது. வேத சாஸ்திரம் படிக்கிறது அதுவுமே ஒண்ணும் கிடையாது. அவங்களும் ஒண்ணு இறை மாணவர்கள் கிடையாது. அவங்க வந்து என்னென்னமோ இருக்குல்ல, சிவபுராணம், ஆண்டாள் எழுதந்து, சோ இது மாதிரி நிறைய படிக்கலாம். ஆனா அவங்க இறை மாணவர்கள் கிடையாது. அவங்களுக்கு ஒண்ணு கடவுள் சொல்லி கொடுக்கல, கடவுள் வார்த்தை ஒன்னு அவங்க படிக்கல. நீங்கதான் இறை மாணவர்கள். அந்த போதை, அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும்ன்ற இறைவன் எனக்கு சொல்லி கொடுக்கிறான்ற அந்த ஒரு போதை இருந்தாலும் ஆஹா சௌபாக்கியன்ற. ஆனா நாள் ஃபுல்லா இருக்கும். நிறைவனுடைய மாணவன்ற அந்த எண்ணம் நாள் ஃபுல்லா இருந்தாலே உங்களை நடத்து செமையா இருக்கும். ஞானம் வந்து உண்மையிலே மழை கிடையாது, மழைனா அது தண்ணி தான், இருந்தாலும் அப்படி ஒரு மகிமை ஞான மழை பொழியுது அப்படின்னு. ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கறவரே ஞான கடல், சே கடல்ல இருந்து தானே மழை வரும், சிவபாபா ஞான கடல், அதனால ஞான மழைன்றாங்க. என்னத்தான் ஞான கடல் நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி ஞானத்தை ஒண்ணு மழைனோ தண்ணினோ அமிர்தம்னோ சொல்றது கிடையாது, அதோட ஓமைப்படுத்துறாங்க அவ்வளவுதான். எப்படி மான் சரோவர்ல குளம் இருக்குது, அமிர்த சரஸ்லயும் ஒரு குளம் இருக்குது. அது பாபா சொல்ற அமிர்த் அப்படின்னா அமிர்தம், அம்ரித்சார் அப்படின்னு ஒரு அப்ப அமிர்தத்தின் சாரம் சோ அப்படின்ட்டு அந்த குலத்துக்கு பேரை வச்சுட்டாங்க. அது உண்மையிலே இந்த ஞான அமிர்தத்தை குறிக்கிறது. இந்த விஷயம்லாம் நமக்கு இப்பதான் தெரியுது. ஆனா கண்ணு மூடிக்கு ஞான ஸ்நானம் ஞான ஸ்நானம் தண்ணியில முக்கிய எடுக்கிறாங்க, அந்த வேர்டு யூஸ் பண்றோம், ஆனா அதுக்கு என்ன அர்த்தமே தெரியல. ஞான பண்டிதா அப்படின்னு முருகரை சொல்றாங்க, அது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பண்டிதர் அப்படியே படிச்சு சொல்றது புரிஞ்சிக்காதவர்னு அர்த்தம். பாபா அடிக்கடி சொல்லுவார் பண்டிதர் ஆயிடாது ஆயிடாதீங்க அப்படின்ட்டு. சரி, படிப்ப அமிர்தம்னு மழைன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எல்லா துக்கத்தையும் அமிர்தத்தை சாப்பிட்டா விலகி போயிடும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அல்லது அந்த அமிர்தஸ்வரில் குளிச்சுட்டு வந்தா துக்கம் விலகிடும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையே இந்த ஞானத்துல முரளியில மூழ்கிறதன் மூலமா தான் 21 பிறவிக்கு நிரந்தரமா எல்லா துக்கமும் நீங்கிடுது. துக்கமே கிடையாது, தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதும் துக்கம் கிடையாது, பிறக்கும் போதும் குழந்தை அழுவாது, தாய்க்கும் வலிக்காது. உலகமே துக்கமற்ற உலகம், எவ்வளவு ஆனந்தம் சொல்லுவாங்களா நிறைய பேர் சின்ன வயசுல, சார் மரணமே இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். மரணம் அங்கேயும் இருக்கும், ஆனா அதை பற்றி பயம் இருக்காது. சாத்ன உணர்வு சாத அதை இப்ப கொடுக்கறாரு. இருக்கிறதுல பயங்கரமான திகிலான நேரம் இதுதான் கலியுக இறுதி. ஆனா இந்த நேரத்துல ஆனந்தத்தின் உச்சத்தை சுவைக்க வைக்கிறார் பாபா சொல்ற மாதிரி நடக்கிறது மூலம். சோ அந்த ஞானம் அப்ப சொல்றாரு, துக்கம் பெண் கிடையாது காமம், துக்கம் பணம் கொடுக்காது அது மேல இருக்கிற பற்று, குழந்தை கொடுக்காது பற்று கொடுக்குது. சோ பற்று இந்த விகாரத்தை மட்டும் கட் பண்ணு, மற்றபடி எல்லாமே உன்னோட இருக்கட்டும், துக்கம் வராது. என்னதுன்ற உணர்வை கட் பண்ண, பயம் வராது அப்படின்னு பாபா சொல்ற. அப்ப துக்கமே இருக்காது. சோ இத நீ சமஸ்காரம் ஆயிட்டனா 21 பிறவிக்கு இருக்கும், ஏன்னா அங்க பயமுறுத்துற எதுவுமே நடக்காது. சோ தலைவனோடு இருக்கிறவங்களுக்கு தான் மழை பொழியுது இல்லையா, பாபாவோட இருக்கிறவங்களுக்கு மழை பொழியற பாபா. இங்க தந்தை ஆசிரியர் சத்குரு மூணு பேரும் இணைஞ்சே இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிரந்தரமா நினைவு பண்ணீங்கன்னா அளவு கடந்து புஷி ஏற்பட்டுரும். அந்த மூணு, அந்த மூணு உறவுக்கு தான் மூன்று மூன்று பட்ட மூன்று நாமம் மூன்று அம்பிரை, அந்த மூன்றுக்கு அவ்வளவு மகிமை. இது மட்டும் ஞாபகம் வச்சீங்கனால அளவு கடந்த புஷி, மூணு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க அளவு கடந்த குஷன். மூணு பேரும் என்னோட இருக்கிறாங்க இன்னும் அளவு கடந்த குஷன். அந்த மூணு பேரு என்னோட இருக்கிறாங்கன்ற அந்த நினைவு தான், இந்த நெத்தி எதை குறிக்கிறதுனால அந்த நினைவு வச்சிருக்கிறோம். பைபிள்ல போட்டிருக்கோம் கர்த்தரின் கட்டளைகளை நெத்தியில எழுதி ஒட்டிக்கோங்கன்னு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், நினைவு வைங்க குஷி ஏற்படும். ஆனா மாயி அடிக்கடி அதை மறக்க வச்சிருது, அதனாலதான் துக்கம் வருது. நல்லா சேவை செஞ்சிட்டு இருக்கிற குழந்தை ஏதோ ஒரு காரணத்துல சேவை செய்யல ஒரு நாளைக்கு அப்படின்னா நிறைய வீண் எண்ணம் வந்து பயமுறுத்திட்டு போயிருக்கு. எல்லாமே எல்லாம் பயப்படுறாங்க, பணக்காரங்க பயப்படுறாங்க. இல்லையா, அந்த பயம் எழுந்துகிட்டே இருக்குது. சோ வீண் எண்ணத்துக்கு அப்படி ஒரு சக்தி, பயமுறுத்துற சக்தி. அவனை கிட்டே சேர்க்காதீங்க. பாபா எதை நினைக்க சொன்னாரோ அதுல பிஸியா இருங்க, அந்த நினைவுல பிஸியா இருங்க. அப்ப குஷி ஏற்படும். அத மறந்தீங்கன்னா தேவையில்லாத பயம் வரும், துக்கம் வரும். மாயை அடிக்கடி மறக்க வச்சது. சோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கடன் தொலைல இருக்கிறவங்க, கடன் அதாவது கடன் தொல்லைக்கு வந்து எக்காட்டொலைன்னு ஒருத்தர் ஒன்னு சொல்லிருப்பாரு. அது சொல்லிருப்பாங்க, எனக்கு காசே இல்ல, நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது, நான் கவலைப்படாம எப்படி இருக்கிறது. அது சொல்லுவாரு, நான் எப்படி பில் எல்லாம் கட்டுறது. அதுக்காக சொல்றாரு, பில்லு வந்துச்சுன்னா பில்ல கட்டணும், கவலைப்பட தேவையில்ல அப்படின்னாரு. அப்ப நீங்க பில்லெல்லாம் வரிசையா எடுங்க பாருங்க, இதுக்கு கட்ட முடியுமா, முடியலன்னா அதை எடுத்து எட்ட வைங்க, இன்னொன்னு எடுங்க, அது முடிஞ்சா அது பாருங்க, இல்லைன்னா எடுத்து வைங்க, அவ்வளவுதான் அப்படின்னாரு. ஆனா அது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகாது, கேட்க நல்லா இருக்கும். ஆனா இங்க நீங்க நினைக்கிறதுக்கு மைண்ட் ஃப்ரீயா விட்டாதானே அது. ஏன் நினைக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துக்கத்தை மறக்கிறதுக்காக டிவி அல்லது வேற ஏதாவது சாராயம் அந்த மாதிரி தவறான விஷயங்கள்ல மைண்ட் ஈடுபடுத்துறாங்க. ஆனா ஒரு டைம்ல என்ன ஆகும், டிவி பாத்துக்கிட்டே இருப்பீங்க, அதையும் மீறி உங்களுடைய பிரச்சனை மைண்டுக்கு வந்துடும். சோ அது சரியான வழி கிடையாது. சோ இந்த பாபாவை நினைவு செய்யறது, அவர் இந்த மூன்று உறவுகளை நினைவு செய்யறது, அவர் நம்மள எப்படி ஆக்கி இருக்கிறார் நினைவு செய்யறது, என்ன மாதிரி பொறுப்புல நம்மள உட்கார வச்சிருக்கிறார் நினைவு செய்யறது, எப்படி இருந்த என்ன எப்படி மாத்திருக்கிறாரு நினைவு செய்யறது, அவர் கூட பேசிக்கிட்டே இருக்கிறது, இதுல பிஸியா இருந்துட்டே இருந்தா அவர் கூடவே இருக்கிறாரு எப்பவும். இதுல பிஸியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கடன் ப்ராப்ளமா இருந்தா, அது கொடுத்திருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இதுலயே இருங்க, மற்றபடி அடிக்கணும்னு இருந்தா அடிக்க போறீங்க, இல்லன்னா அது அப்படியே இருக்க போகுது, நாடகத்துல இருக்கிறதுதான் நடக்க போகுது, ஏற்கனவே நடந்த நாடகம் தான். ஆனா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் கவலை பண்ணும், ஸ்ரீமத் படி நடந்துகிட்டே இருங்க, அதன் மூலமா தான் உயர்ந்தவர் கவலையற்ற மகாராஜா ஆக முடியும். நமக்கு மெயின் ஸ்ட்ரீமத்தை கவலை துக்கம் மத்தவங்களுக்கும் கொடுக்க கூடாது, நீயும் துக்கப்படக்கூடாது. மெயினா நீ துக்கப்படாம இருந்தாலும் மத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். ஒருத்தவங்களை திட்டுறாங்க, நீங்க துக்கப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, உடனே அவனுக்கு திருப்பி கொடுப்பீங்க, காதுல வாங்காது, பாபா கூட பேசல பிஸியா இருங்க, ஆதி சமஸ்காரத்தை பாருங்க போயிடும். சோ பாபா சொல்றது நீங்க செய்யாத போதுதான் மாயை வருது, மறக்க வைக்கிறது. பாபா சொல்றது பிஸி, எந்த நேரமும் உங்களுடைய மனசு நீங்க பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுல அலட்சியம், அலட்சியம் வந்து மிகப்பெரிய எதிரின்னு பக்தி மார்க்கத்து பகவத்துக்கு இடையில இருக்கும். யோகத்துக்கு மிகப்பெரிய எதிரி சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம்ன்றது இதுதான், புத்தினால இதை பயிற்சி பண்றதுக்கு சோம்பேறித்தனம். சோர்ந்துடக்கூடாது, ஏன்னா பாபா கொடுக்கற இந்த வழிதான் உங்களை உயர்ந்தவர் ஆகுது. ஏன்னா கொடுக்கற ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பகவான், அவரு கொடுக்கற படிப்பின் மூலமா மட்டும்தான் நீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆக முடியும். அந்த தலைவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் நீங்க இல்லையா? சோ டீச்சரும் அவரு, அப்பாவும் அவரு, சத்குரும் அவரு. சோ அவருக்கு எதிர குழந்தையாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மாணவராகவும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாலும் எப்பவும் அங்கேயே இருக்க முடியாது, நீங்க திரும்பி வீட்டுக்கு போகணும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, எல்லாரையும் ஒரே வீட்டுல ஒன்னா வைக்க முடியுமா, அவ்வளவு பெரிய பில்டிங் இருக்குதா? அவசரம் முழு அபுமலையுமே ஒரு வீடு அமைச்சா கூட அனைத்து பாபா குழந்தைங்களும் உட்கார வைக்கிற அளவுக்கு இடம் கிடையாதுன்ட்டு. அதுக்குதான் நிறைய அங்கங்க சென்டர் தருகிறான். எல்லாருக்குமே பாபா நேர்ல பாக்கணும்னு ஆசை இருக்கும் தான், கண்டிப்பா பாக்கணும் தான், ஆனா அங்கே இருக்கிறது முடியாத காரியம். இப்ப கொஞ்சம் சென்டர் தான் இருக்கு, போக போக 1000 மடங்கு 2000 7000 அத்தனை சென்டர் ஆகும். இப்பதான் அதெல்லாம் ஆகிட்டு இல்லையா? பிறகு வீட்டுக்கு வீடு ஞான கங்கைகள் ஞான மழை பொழிவாங்க. என்ன அர்த்தம், வீட்டுக்கு வீடு சென்டர் திறக்கப்படும். எவ்வளவு சூப்பர். அப்ப இத கேக்குறதுலயே ஆனந்தத்தை மூழ்கி இருப்பேன், ஏன்னா அந்த மாதிரி வலி வரும். இத கேட்டாதான் என் மனசே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்ப அப்ப குரான் உதவாது, பைபிள் உதவாது, கீதை உதவாது, எதுவுமே உதவாது, சைக்காலஜி உதவாது, சயின்ஸ் உதவாது, அவங்க கொடுக்கற மாத்திரை உதவாது. இத கேட்கும் போதுதான் அப்படியே சாந்தம் அடைவோம், அந்த டைம் வரும். அந்த அளவுக்கு வலி வரும்போதுதான் இதோட அருமை அவங்களுக்கு தெரியும். இந்த ஞான கங்கைகள் வீட்டுக்கு வீடு ஞான மழை பொழிவாங்கன்றார் யாரு, பாபா எதிர உட்காந்துட்டு இந்த ஞானத்தை கேக்குற கேக்குறவங்களை. நம்மள சொல்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், அவ்வளவு நிறைய குழந்தைங்க ஆகிடுவாங்க பாருங்க. அங்கங்க சென்டர் திறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் கீதா பாடசாலைன்னு பேர் வைக்கிறாங்க, ஒரு சிலர் பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம்னு பேர் வைக்கிறாங்க. பிரம்மகுமாரின்னு பேர் வைக்கிறாங்க. உண்மையில பிரம்மகுமாரின்னு பேர் வைக்கிறதுக்கு பயப்படக்கூடாது. இப்ப இப்ப பாபா சொல்றது வந்து இது 69க்கு முன்னாடி வந்த வாணி இல்லையா, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வந்தது, கோர்ட்டு கேஸ் எல்லாம் போச்சு. அதனால பயப்படாதீங்கன்றாரு. ஐயோ பிரம்மகுமாரின்னு வச்சாலே பிரச்சனை வருது அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உள்ள வந்து பாத்தாங்கன்னா உங்க போட்டோ பார்த்து பிரம்மகுமாரின்னு தெரிஞ்சுக்கதான் போறாங்க. நீங்க கீதா பாடசாலைன்னு பேர் வைக்கிறது வந்து அது ரொம்ப சாதாரண வார்த்தை, அப்படி வச்சாதான் எதுவும் தடை ஏற்படாது அப்படின்னு. நீங்க கீதா பாடசாலைன்னு வச்சிருங்க, எப்படியா இருந்தாலும் உள்ள நுழைஞ்சு பார்த்தோன்னே படத்தை பார்த்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க இது அதே பிரம்மகுமாரிகள். ஆனா நீங்க பேரை மாத்ததுக்கான அவசியம் இல்ல, தைரியம் வையுங்க, தைரியம் வையுங்க, அதுதான் மெயின், தைரியம் வையுங்க. ஏன் அப்பா பிரம்மாவுடைய குழந்தை நான் சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? அதுவும் தூய்மையான அப்பாவுடைய குழந்தைன்னு சொல்றது பெருமை இருக்கணும், பயப்படாதீங்க. இவங்க பிரம்மாவின் குழந்தைங்க, புத்திரர்கள், பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்னு நிரூபிக்குது இந்த பேரு. ஏன்னா கீதா பாடசாலைன்றது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், கீதை கத்து கொடுக்குற இடம். சத்யசாய் பாபா குரூப் கூட கீதா பாடசாலை நடத்துது, இஸ்கான் குரூப் நிறைய குரூப் நடத்துது. அது சாதாரணமாயிடும். பிரம்ம குமாரிகள்னு வைங்க, யாருக்கிட்டையும் சொல்லுங்க நீங்க கூட பிரம்ம குமாரிகள் தான் அப்படின்னு வைங்க. அப்ப இது நல்லது தானே? பிரம்மகுமாரிகள்னா யாரு? நீங்களும் தான் பிரம்மகுமாரிகள், நாங்களும் தான் பிரம்மகுமாரிகள் இல்லையா? இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவை நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்க. சோ பிரம்மா குமாரிகள் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த உலகத்துல யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு சுயநலம் மிக்கவர்கள் அதையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சேவையை தடுத்து நிறுத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம அதை யுக்தியா யூஸ் பண்ணணும். ஏன்னா சுயநலம் மிக்கவர்கள் கடைசி நேரத்துல இருப்பாங்கன்றதுதான் மகாபாரதத்துல மெயின் விஷயமே. அதனால பாண்டவர்களே அங்க மறைமுகமா இருக்க வேண்டியது இருக்கும் கடைசி நெருக்கத்துல, அந்த மாதிரி நேரம். சோ சேவை செய்யறவங்க எச்சரிக்கையா பண்ணணும். சேவை செய்யும் போது அடிபட்டு திருந்ததுக்கு முன்னாடியே எச்சரிக்கை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓப்பனா பாபாவே சொல்றது கிடையாது. ஏன்னா அது எல்லாரும் சேவை பண்ண மாட்டாங்கன்னு அவருக்குமே தெரியும். கோடியில ஒருத்தர் தான் சேவை செய்வாங்க, அவங்க சைகை கொடுத்தாலே புரிஞ்சுக்குவாங்க. சோ அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க சொல்லலாம், நீங்களும் பிரம்மகுமாரிகள் தான், நீங்களும் பிரம்மாவுடைய குழந்தை தானே. கிறிஸ்தவர்களா இருந்தா நீங்க சொல்லுங்க, ஆதாம தாங்க பிரம்மான்றோம், நீங்க ஆதாமுடைய குழந்தை தானே, ஆதித்தகப்பன் உங்களுக்கும் ஆதாம் தானே அப்படின்னு புரிய வைங்க. ஏன்னா பிரஜாபிதா பிரம்மாவை எல்லோருக்கும் தெரியும், குறிப்பா பாரதத்துல. மனித சிருஷ்டியின் படைப்பு கர்த்தாவரு, நிராகார பரமபிதா பரமாத்மா தான் ஆத்மாக்களுடைய படைப்பு கர்த்தா ஒன்றும் அல்ல, அவரும் ஆத்மாக்களின் தந்தை. இவருக்குள்ள வருகிறார் வந்து பிரஜைகளை படைக்கிறதுக்காக பிரம்மாவை ஸ்வீகாரம் செய்கிறார். சரி ஓகே, மனித சிருஷ்டியின் படைப்பு கர்த்தான்னு பிரம்மாவை சொல்ற, ஆனா சிவபாபா படைப்பு கர்த்தா கிடையாதுன்னு சொல்ற. ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல ஏதாவது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுல கொஞ்சம் கட்டாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் பேரை யூஸ் பண்ணவே பயப்படுறாங்க. ஏன்னா மக்கள் அவங்களை பார்த்து பிரம்மகுமாரிகள் கிட்ட எல்லாம் போகாதீங்கன்னுவாங்க. ஆனா கீதா பாடசாலின் பேரை பார்த்தா சரி, நீ கீதா பாடசாலனா போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. அதுக்காக யுக்திக்காக தான் அதை பயன்படுத்தினாங்க ஆரம்பத்துல. சரி, அது பின்னாடி தான் வருது. தடை வரக்கூடாதுன்றதுக்காக தான் பிரம்மகுமாரிகள்னு போடாம, அந்த நேரத்துல அந்த மாதிரி கோபமா இருக்கும்பொழுது. இப்ப கூட முஸ்லிம் நாடுகள்ல வந்து பேரை மாத்தி ஏதோ போட்டுதான் எடுக்கிறாங்க அப்படின்னாங்க. சோ அதுக்காக யுக்தி யூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் பாபா சொல்ற, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தான் சொல்ற. மனித சிருஷ்டிய படைப்பவர் பிரம்மா. ஆனா ஆத்மாவை படைக்கிறது சிவன் கிடையாது. சூப்பரா சொல்ல போறேன், கரெக்டா அதுதான் தமிழ்ல இருக்கு. ஆத்மாவை சிவன் படைக்கல, ஆனா ஆத்மாக்களுக்கு அனாதியா தந்தையா இருக்கிறார். ஏன்னா ஆத்மாவும் அனாதி இல்லையா. அதனால ஆத்மாவை படைக்கல, மனித சிருஷ்டிய வந்து பிரம்மா மூலமா படைக்கிறார். மற்றபடி வந்து பிரம்மா மூலமா படைக்கிறாரு, பட் ஆத்மா இல்லாத ஒரு ஆத்மாவை திடீர்னு எல்லாம் அவரு படைக்கல. எப்பவுமே ஆத்மாவுக்கு இவர் அப்பாவா இருக்காரு, அனாதியா இருக்கிறாரு. பிரம்மாவுக்குள்ள வந்து பிரஜைகளை படைக்கிறார், அதுக்காக பிரம்மாவை ஸ்வீகரிக்கிறார், தன்னுடைய மனைவியா தத்தெடுக்கிறார். சோ பிரம்மா மூலமா படைக்கிறதுனால பிரம்மாவை பிரஜாபிதா, பிரம்மா மூலமா பிராமணர்களை படைக்கிறதுனால பிரஜாபிதா அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மாவை. சோ இது புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி, இருந்தாலும் பயப்படுறாங்க. சூப்பரா சொல்றாங்க. பிரம்மகுமாரிகள் என்ன அர்த்தம், அத புரிய வைக்கிறது ஈஸி, இருந்தாலும் ஏன் பயப்படுறீங்கன்ற. எல்லோரும் இல்ல பிரம்மகுமாரினா போகாதீங்கன்னு சொல்லுவாங்க, கீதா பாடசாலனா போங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வீடு ஞான கங்கைன்றதுடைய அர்த்தம் கூட மனிதர்களுக்கு புரியல. பிரம்மகுமாரிகள்ன்றத நீங்க புரிய வைங்க, இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்கன்ற. சூப்பரா சொல்றாரு இல்லையா. இதுவே பாத்தீங்கன்னா ஜெகோவின் சாட்சிகளே பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட பாத்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, மண்ட குழம்பு நிப்பீங்க. அது சச்சினும் போட்டிருக்காது, உலக ராஜ்யம் என்றும். இதை பார்த்தா யாருக்காவது ஒரு ஆன்மீக விஷயம் மாதிரியா தெரியுது, எதுவுமே தெரியல இல்ல. அதே மாதிரிதான் பிரம்மா குமார் குமாரிகளும் இல்லையா. சோ அதை போடணும், நம்ம புரிய வைக்க முடியும். அவங்க புரிய வைக்கிறாங்க உலக ராஜ்யம் வரப்போகுதுங்க, அதுக்கு தயார் செய்யறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது ஆக்சுவலா நம்ம ஞானத்தை தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது எப்படி அங்க போச்சுன்னு தெரியல. சரி, பக்தி மார்க்கத்துல முக்கியமானவரா நாரதர் சொல்றோம். நாரதர் மாதிரி பக்திவான் யாருமே கிடையாது அப்படின்ட்டு அவரு ஜால்ரா வாசிக்கிற பக்தரா இருந்தார். நாராயணா நாராயணான்னு ஜால்ரா வச்சு. ஆனா உண்மையில அந்த மாதிரி ரூபத்தை உடையவரா அவரு இல்ல, அப்படி இருந்தவர் கிடையாது அவரு. உண்மையிலே நீங்க எல்லோரும் குரங்கு மாதிரி தான் இருந்தீங்க. தோற்றம் மனுஷன் மாதிரி இருந்தாலும் குணத்தினால குரங்காத்தான் இருந்தீங்க. உங்களை உண்மையிலே நாரதர் நீங்க தான், நீங்க எல்லோரும் பக்தர்கள் தானே. ஆனா நீங்க நல்லா பக்தி பண்ணாலும் உங்களுடைய நடத்தை எப்படி இருந்துச்சு? குரங்கு மாதிரி இருந்துச்சு. சோ உங்களைத்தான் அந்த குரங்கு மாதிரி நடத்தை வச்சுக்கிட்டு லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தெய்வீக குணங்கள் கொண்ட மனுஷனா மாறாத வரைக்கும் லட்சுமி கல்யாணம் பண்ண முடியாதுன்றத நினைவா உருவாக்கப்பட்டதான் அந்த கதை. எவ்வளவு சூப்பர் இல்லையா? பக்தி நீ எவ்வளவு தீவிரமா பண்ணாலும் லட்சுமி உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உன்னுடைய குணம் தெய்வீகமாக மாறுற வரைக்கும். உண்மையில எல்லா ஆண் பக்தர்களும் பெண் பக்தர்களும் நாரதர்கள் தான். அதனால பாபா சொல்றாரு, அதனால உன் முகத்தை பாரு, நீ குரங்கு. ஏன்னா உனக்குள்ள அஞ்சு விகாரங்கள் வந்துச்சு. பாபா சொல்ற அஞ்சு விகாரம் வந்தா குரங்குதான். இன்னொரு வானிலை சில பேர் குரங்கு மனுஷனை அடிச்சுக்குவான், சகோதரர்களை அடிச்சுக்குவாங்க, குரங்குதான் அடிச்சுக்கான். அப்ப அவங்க குரங்குன்ற அந்த கட்சியில கிறிஸ்தவ சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்களை அடிச்சுக்கிறதா உலகமே அழியுதுன்றாரு. ரெண்டு நாடு கிறிஸ்தவ நாடு, சகோதரர்களை அடிச்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க குரங்கு, அதனாலதான் ரெண்டு குரங்கு அடிச்சுக்கும் போது பூனை உங்க உங்க வாயில வந்துடுது வெண்ண அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, உனக்குள்ள அஞ்சு விகாரம் இருக்குது, அதனால நீ குரங்கு, லட்சுமி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க இருக்கிற விஷயம்தான் இது எல்லாமே. இங்கத்தான் எல்லோரும் துச்சாதனனாகவும் துரியோதனனாகவும் இருக்கிறாங்க. திரௌபதிய மான பங்கு பெற்றாங்க. இப்ப திரௌபதிய மான பங்கு படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப பாண்டவர்கள் சகோதரர்கள், துரியோதனும் பாண்டவர்களும் சகோதரர்கள் தான் உண்மையிலே. அப்ப சகோதர சகோதரியா, அப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த பாண்டவர்களுடைய ஒரு சகோதரி மாதிரி தான் திரௌபதி. ஏன்னா அதுல துகில் உரியும் போது, துகில் உரிந்த பிறகு திரௌபதி அழும்போது சொல்லுவாங்க, சூரியன் கூட பார்க்காத என்னுடைய உடலை, காற்று கூட தீண்டாத என்னுடைய உடலை முழு சபையில நிர்வாணமாக்கணும் இவன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கண்டிப்பா விகாரத்துல வேலைன்னு தான் அர்த்தம் இல்லையா? சரி, இங்க இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கிறாங்க. திரௌபதிகளை மான பங்கம் படுத்தினிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லா பெண்களும் திரௌபதிகள் தான், எல்லா ஆண்களும் துச்சாதனன் துரியோதனன் தான் அப்படின்ற. அதனாலதான் தாய்மார்களாக எங்களை மான பங்கு படுத்துவதுல இருந்து காப்பாத்துங்க, பாதுகாப்பு கொடுங்க. கிரிதரா, என் மானத்தை காப்பாத்து அப்படின்னு கன்னிகைகள் சொல்றாங்க, தாய்மார்கள் சொல்றாங்க. அவங்க நிறைய பேர் வச்சிட்டதுனால மனிதர்களுடைய புத்தி எல்லாம் கிருஷ்ணர் பக்கம் போயிடுது. அது எல்லாமே இப்ப நடக்கிற விஷயம். நாம தூய்மையா இருக்கணும். தூய்மை இழக்கிறதுனால வர துக்கம் எல்லாமே இல்லையா? சோ பக்தி நீங்க கோயிலுக்கு போய் பண்றது என்ன தூய்மை ஆக்கு, தூய்மை இழக்க வைக்கிறாங்க, அதுதான் அர்த்தம் இல்லையா? ஒரு பிரதர் வந்து சொல்றாரு, என்ன இந்த முரளி கேட்கவே விட மாட்டாங்க பிரதர். யாரு பிரதர்? கரெக்டா முதல்ல கேட்கணும், இந்த வீடியோ பாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா போன் கால் வந்துடுது. எவ்வளவு நேரம் ஆனாலும் நைட் எல்லாம் கால் வருது. சோ லவ்ன்ற பேர்ல என்னை ஏமாத்தி பாபா கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு துடிக்கிற. சோ எல்லாமே திரௌபதிகள் தான், ஆண்களும் திரௌபதிகள் தான். இல்ல ஆண்களே பெண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்க முடியாத ஒரு உலகமா இருக்குது இப்ப. அது மாதிரி பெண்களும் ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பா இல்லாம இருக்கக்கூடிய உலகமா இருக்குது. சபாபசனர்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் நாடுதான், அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே திரௌபதியாகவும் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே துரியோதனன் துச்சாதனாகவும் இருக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் பேரை போட்டதுனால மனுஷனுடைய புத்தி கிருஷ்ணர் பக்கம் போயிடுது. கிருஷ்ணரோ தேகதரிப்பா, அவரை நினைச்சா விகர்மங்கள் விநாசமாகாது, விநாசமாக முடியாது. சோ கிருஷ்ணரை நினைத்து ஒரு சில பாடல் எழுதுனதுலயே காமம் இருக்கும். ஏன்னா அது அது உடல் உள்ளவரை நினைச்சு எழுதுனதுனால அது அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க பாவம் அழியும்? சோ எந்த உடலை நினைச்சாலும் பாவம் அழியாது. சோ உடலற்றவர் இறைவன்றதுனால குர்ஆன் பைபிள் அவர் எப்படி இருப்பாருன்னு அது உடலா காட்டல, எப்படி இருப்பாருன்னு சொல்லல. மொத்தத்துல உடல் உள்ளவர் கிடையாதுன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. உடலற்றவரை நினைச்சாதான் பாவம் அழியும். உடல் கொண்ட கிருஷ்ணரையோ இயேசுவையோ நினைச்சா பாவம் அழியாது. எனக்கு காட்சி கிடைக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க, கடுமையா தவம் பண்றாங்க. காட்சி கிடைச்சிட்டா மட்டும் நீ தேவதை ஆவறதுக்கான ஞானம் கிடைச்சிருமா? எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு, என்ன ஞானம் கிடைச்சிட்டு? ஒரு காட்சி கிடைச்சிச்சுன்னா ஞானம் கிடைச்சிச்சுன்றான். தேவதை ஆவறதுக்கான ஞானம் கிடைக்க முடியாது காட்சி கிடைக்கிறதுனால. எப்ப நீ பிராமணன் ஆகி ஞானத்தை புரிஞ்சுக்கிறியோ அப்பதான் உன்னால தேவதையாக முடியும். பிராமணன்னால மாணவன் தான், இறை மாணவன், வேதங்களை படிக்க சொல்பவன். இங்க ஞானம் வேதம் கிடையாது. பிராமணன் ஆனாலே பக்தி விடுபட்டுருது. ஆனா அங்க பிராமணன் பக்தி சொல்லி கொடுக்கிற பிராமணன், இங்க ஞானத்தை சொல்லி கொடுக்கிற பிராமணன். சோ ஒரு பிரதர் போட்டிருந்தார் கமெண்ட்ல, அப்ப உங்க ஞானம் வந்து பக்திக்கு எதிரானதா அப்படின்றது. சோ அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டார் ஓரளவுக்கு இல்லையா? சரி, நான் பக்தி விடுபட்டுடும். ஒரு வாரம் இந்த ஞானத்துல புத்தி ஈடுபடும் பொழுது அவங்கள மனுஷன்ல இருந்து கோயில வச்சு பூஜிக்கத்தக்க தேவதைய ஆக்க முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு வினாடியில அது நடக்காது. சோ அதுக்குதான் ஏழு நாள்னு சொன்னது என்ன, அது அது கேட்கணும்ன்ற ஆர்வம் தூண்டி தூண்டி. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏழு நாள் கோர்ஸ் எடுக்கும்போது ஆத்மப்படணும், அடுத்தது இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்றான். சோ இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்தது இன்னும் 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 நிறைய வீடியோ. சோ அப்ப அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது அந்த போதை ஏறதுக்கு. இப்ப நீங்க பாபா கூடவே இருக்கிறீங்க, தந்தை கூடவே இருக்கிறீங்க, தந்தை கிட்ட வந்திருக்கிறீங்க. ஆனா பாபா விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு மனசு வலிக்குது. இருந்தாலும் எல்லோரும் பாபா கூடவே இருக்க முடியாது, நடக்க வாய்ப்பு இல்லை. எங்கெங்க இருந்தோ வராங்க பாபாவை பாக்குறதுக்கு. இந்த வழக்கம் இங்கதான் இருக்குது. சாது சன்னியாசிகள் கிட்ட நிறைய பேர் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க, யாரும் யாருக்கும் தடை விதிக்கிறதும் கிடையாது. ஆனா இங்கதான் நிறைய தடையும் இருக்குது. ஏன்னா தூய்மை ஆகிற விஷயம் இருக்குது இல்லையா, அதனால தடுக்கிறாங்க. எங்க போனாலும் தடுக்க மாட்டாங்க, இங்க மட்டும் தடுக்கிறாங்க. ஒருத்தங்க பார்த்தா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன மதம் வேணாலும் மாறிக்கோ, தயவு செய்து பிரம்மகுமாரிக்கு மட்டும் போகாத அப்படின்னு ஒரு சிஸ்டர் அவங்க கணவன் சொல்றாங்க. ஏன்னா தூய்மை, அவங்க என்ன நினைச்சா தூய்மை இல்லாட்டினா, அதாவது காமம் இல்லாட்டினாலே துறவி ஆயிடுவாங்கன்னு நினைச்சு, அதாவது அன்பு இல்லாம. அப்ப அவங்க அன்பைய காமத்தையே அன்புன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தடுக்கிறாங்க. செம பவர்ஃபுல்லா சொல்றாரு பாபா. இப்ப சொல்றதெல்லாம் செம பவர்ஃபுல்லான பாயிண்ட். எதுக்கு சொல்றாரு, இது இந்த தூய்மையினால வர பிரச்சனை நீங்க எப்படி சமாளிக்கணும்ன்றதுக்கான யுக்தி. இது பெரும்பாலும் எல்லா வானிலையும் சொல்ல மாட்டார். இன்னைக்கு சொல்றாரு, அப்படி பயங்கர பிரச்சனை வந்தாலும் நீங்க எப்படி தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படின்றத சொல்றாரு. இப்ப இதெல்லாமே மம்மா பண்ணாங்க, கோர்ட்ல போய் இதெல்லாம் பேசினாங்க. அப்ப பாருங்க, இது வந்து அதுக்கு முன்னாடியே வந்த வாணி. அப்ப வாணியில இது வருது, இந்த ஞானம் அம்மாவுக்கு புரியுதுன்னா அது மாதிரி சிச்சுவேஷன் அவங்களுக்கு பின்னாடி வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனா வருது பெறும். சோ அதுதான், இந்த ஞானம் உங்களுக்கு புரிஞ்சாலே இதை பயன்படுத்த வேண்டிய விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா வரும். நீங்க வாணியில ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த பாயிண்ட் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் பேப்பர் வந்தே தீரும். அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் பேப்பர் தான், இன்னைக்கு என்ன பாயிண்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் யோசிச்சு பாருங்க, அந்த பாயிண்ட் வந்தோடனே டெஸ்ட் பேப்பர் ஓடி போயிடும். அதே மாதிரிதான் இங்க எல்லாரும் வராங்க, பாபாவை பார்க்க வராங்க, பாபா விட்டு போகவே மனசு வலிக்குது, பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும், ஏன்னா நிறைய குழந்தைங்க வர வேண்டியது இருக்குது. வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம், அவ்வளவுதான். பட் இருந்தாலும் இங்க பாபா கூடவே கூட வச்சுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தும் இவ்வளவு தடை. ஆனா சன்னியாசிகள்லாம் அப்படி இல்லையே, அவங்க பாட்டுக்கு கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்குது, யாரும் தடை போடுறதே கிடையாது. தூய்மையா ஆகணும், அதுவும் குடும்பத்துக்கு போய் தூய்மையா இருக்கணும் போதுதான் பிரச்சனை தடுக்கிறாங்க. போகாத அங்க முரளி படிக்காத கீழ்ச்சி வேற போடுறாங்க ஒரு சில இடத்துல. ஆனா சன்னியாச மார்க்கத்துல பாருங்க, ஆண்கள் மட்டும் வீட்டை விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க, ஆண்கள் தான் போறாங்க பெண்கள் போல. ஆனா இங்க பெரும்பான்மையானவர்கள் பெண்கள், குமாரிகள், தாய்மார்கள், அதனால யாருக்குமே ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. சோ இது வந்து சயின்ஸ் வந்து மிகப்பெரிய முட்டால் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் கறி மீன் சாப்பிடலன்னா உடம்பு போயிடும், பூண்டு வெங்காயம் சாப்பிடலன்னா உடம்பு போயிடும், காமத்துல இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியம் இல்லையா. சோ இது எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை வந்து ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட் சொல்லிச்சு, காமத்துல இல்லாதனாலதான் கேன்சர் வருது. காமத்துல ஈடுபடாதனால கர்ப்பப்பை புற்றுநோய் வருது இப்படி. சோ அந்த கல்யாணம் எல்லாருமே இப்ப லேட்டா பண்றாங்க, அதுக்குள்ள கேன்சர் வருது. கேன்சர் வர்றது நீ காமத்துல விழக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு வருது. முந்தைய கர்மவினை காமத்தினாலே நீ உழ்ந்திருக்கிற, இனி விழ வேண்டான்னு தடுக்க வருது. ஆனா சயின்ஸுக்கு அது தெரியாது இல்ல, அது வெறும் நம்பரை தான் பாக்குது. அப்படியே சர்வே எடுத்து பாக்குது, எத்தனை பேர் கேன்சர், கல்யாணம் ஆனவங்களுக்கும் வருது, ஆகாதவங்களுக்கும் வருது. அத பாக்குறாங்க, ஓ கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்ப காமத்துல விழாதனால வருது அப்படி போட்டு விட்டுறான். தப்பு தப்பா தான் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. அதான் இங்க பாபா சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கலன்னா நோய் வரும்ன்றாங்க அப்படின்னு சொல்றது அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராது, இல்லட்டினா வரும், அப்படி நிறைய பயமுறுத்தி வைக்கிறது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, இப்படி எல்லாம் டாக்டரும் சொல்றாங்க, அப்பா அம்மாவும் சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நோய் வாய்ப்படும். பாபா சொல்றாரு, அடடே சன்னியாசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் சன்னியாசி ஆகுறாங்க, சின்ன வயசுல பிரம்மச்சாரியா போயிடுறாங்க, ராமண மகரிஷி மாதிரி நிறைய பேர். அந்த பிரம்மச்சாரிகள் ஒருபொழுதும் நோய் வாய்ப்படுவதில்லை. சூப்பரா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே நோயே வர்றதில்ல, இங்க ஏன் நோய் வாய்ப்பட போறாங்க? கல்யாணம் பண்ணிக்காம நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. நிறைய பேர் அரசியல்வாதிகளே பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கிறாங்க. வாஜ்பாயி, அப்துல் கலாம், இங்க கூட திருமாவளவன், நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அப்ப சன்னியாசிகள் மேல யாராவது கேஸ் போட முடியுமா? சமசத்து இங்கதான் பாயிண்ட் கொடுக்கிறாரு. சோ ரொம்ப அடிக்கிறாங்க, பொண்ணு அடிக்கிறாங்க, மனைவி அடிக்கிறாங்க போது மனைவி விட்டுட்டு எனக்கு பாபாவே கதின்னு வந்துடுறாங்க. அப்பெல்லாம் பாபா அடித்தளம் கொடுத்தாரு. பட் ஆனா இப்ப குடுக்கறாங்களான்றது டவுட் தான். அந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே நம்மள சேஃப்டி பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. பட் அப்ப வந்து தைரியமா அடைக்கலம் கொடுத்தாங்க, கேஸ் வந்தா பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் கோர்ட்ல போய் எதிர்கொண்டாங்க. அதுக்கு பாபா தயார்படுத்தினாரு அழகா. அதான் பாபா சொல்றாரு, பொண்டாட்டி விட்டுட்டு திடீர்னு ஓடிடுறாங்க சன்னியாசம் பண்றதுக்கு ஆண்கள், அவங்க கிட்ட அவங்கள யாரும் கேஸ் போடல. நீங்க கேட்டா அந்த பையன் கிட்ட அந்த சன்னியாசி கிட்ட வந்து காசும் கேட்கல, நீ தானப்பா குழந்தை பெத்து போட்ட, நீ தானே வளர்க்கணும் அப்படின்னு காசு கூட கேட்கல. ஆனா அந்த பொண்ணு காசு செலவுக்கு எங்க எடுத்து எங்க இருந்து எடுத்துட்டு வருவா? எப்ப 1969 முன்னாடி அப்பெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, படிச்சு கூட இருக்க மாட்டாங்க அவ்வளவா பெண்கள். அப்பவே இதெல்லாம் விட்டு போனான். இப்ப எல்லாம் எல்லா பெண்களும் படிச்சிருக்காங்க, எல்லாருமே வேலையில இருக்கிறாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெண்ணை பாத்துக்குவாங்க. குறிப்பா ஏழைகள் வந்து அதிகமா ஓடி போயிடுறாங்க சன்னியாசமா இருக்கிறதுக்கு. ஏன்னா துக்கம் அடைஞ்ச உடனே ஒரு வைராக்கியம் வந்துச்சு, இது தேவையில்லை, இந்த அற்பகால சுகமும் வேண்டாம், நிரந்தர துக்கமும் வேண்டான்ட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப பாபா சொல்றாரு, நீங்களும் துக்கத்துலதான் இருந்தீங்க, ஆனா நீங்க அந்த துக்கத்தினால இது வேண்டான்னு விட்டுட்டு ஓடுற வைராக்கியம் கிடையாது இல்லையா? துக்கத்துக்கு பயந்துட்டு நீங்க ஓடல, உள்ளங்கையில சொர்க்கத்தை காட்டினாரு பாபா. தூய்மை ஆகாம எப்படி வைகுண்டம் செல்ல முடியும்? சோ அப்படி அவங்க வெளியில வராங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தூய்மையா தான் இருக்கும் இல்லையா? சோ இங்க தூய்மைக்காக போறாங்க, அங்க துக்கம் அதிகமா இருக்குதுன்றதுக்காக போல. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும், இந்த கணவன் ஒருத்தனை திருப்தி படுத்திக்கிட்டு 21 பிறவிக்கு அப்பா ஆஸ்தியை ஏன் இழக்கணும்? தைரியமுடையவராகணும், தைரியமுடையவராகணும். இது இந்த முரளிய வந்து ஸ்ட்ரிக்டா எல்லா சென்டர்லயும் முழு விளக்கம் சொல்லி எடுக்கணும். ஏன்னா அது தேவை. இப்ப எல்லாம் பயமுறுத்தி வைக்கிறாங்க. சில சென்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதாஜி சொன்னாங்க, நான் சென்டர்ல போன இது மாதிரி தூய்மை என் கணவன் ஒத்துழைக்க மாட்டாரு, என்ன பண்ண அவரை எப்படி மாத்துறது? இத்தனைக்கும் அவங்க கணவன் ஒண்ணும் போர்ஸ் எல்லாம் பண்ணல, எப்படி மாத்துறதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நீங்க அதெல்லாம் மாத்தாதீங்க மாத்தாஜி, அவர் இஷ்டத்துக்கே விட்டுருங்க, ஒரு போக்கிலே விட்டுருங்க, ஒரு டைம்க்கு அப்புறம் அவரே போர் அடிச்சிருவாரு. நீங்க பாட்டுக்கு மறந்து பிடிச்சீங்கன்னா உங்களை வீட்டு விட்டு துரத்திடுவாரு, இல்ல வேற பொண்ணு கிட்ட போயிடுவாரு, அப்ப உங்க நிலம் என்ன ஆகும்? இத சொல்றதுக்கு பிரம்மகுமாரி சென்டர் இல்ல. சோ இந்த மாதிரி சொல்றவங்க பாபா குழந்தை கிடையாது, அவங்க எந்த போஸ்ட்ல இருந்தாலும். அதனாலதான் சொல்றது முரளி எப்படிங்க, அவங்களுக்கு என்ன டவுட் வேணும்? முரளியில பாபா சொல்றாரு, மனிதர்கள் கிட்ட ஏன் கேக்குறீங்க இல்லையா? சோ நிறைய பேர் இந்த மாதிரி தப்பான வழிகாட்டுதல்னால தூய்மையாண்டது. காமம் ஒன்னும் அப்படியே போர் அடிச்சு எல்லாம் வெளில வரவே முடியாது. அது இன்னும் 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 இன்னும்ன்ட்டு அபின் கஞ்சா மாதிரி இன்னும் அந்த விகார போதையிலேதான் ஆழ்த்தி வச்சு. சோ அது தப்பான பாதை. அருணாச்சலம் படத்துல காட்டும் போது அப்படியே சிகரெட் குடிச்சிட்டே இருந்தா சிகரெட் விட்டுருவாங்களா? எத்தனை பேர் விட்டுருக்காங்க காமத்திலே இருந்து? காமம் பிடிக்காம எத்தனை பேர் விட்டான்? பொண்டாட்டி பிடிக்காம வேணா பொண்டாட்டி விட்டு ஓடி போயிருப்பான், காமம் பிடிக்காம அவன் போனான். சோ தவறான வழி நடத்துதல் நிறைய பண்றாங்க. அவங்க கிட்ட வந்து எச்சரிக்கையா இருங்க, அவங்க பாபா குழந்தையே கிடையாது, அவங்கள பார்த்தாலே தூரம் ஓடி போயிடுங்க. சரி, தைரியமுடையவராகணும் இல்லையா? இந்த ஒரு விஷயத்த தவிர மற்ற எதுக்கு வேணாலும் நீங்க அனுசரிச்சு போகலாம், தூய்மைக்கு மட்டும் அனுசரிச்சு போக கூடாது, தைரியமுடையவர் ஆகணும். அதுக்குதான் பாபா சொல்ற, ஏழை பெண்களுக்கு தான் தைரியம். நீ தோர்த்தனால நான் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட சாப்பாடு தேடிக்குவேன், நான் தூய்மை இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீ போ அப்படின்னு தைரியம் பெண்கள் வைக்கிறாங்க, ஏழை பெண்கள். ஆனா பணக்கார பெண்கள் அதை வைக்க மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்ற. தூய்மை வந்துட்டா எல்லாமே வந்துடும், தைரியம் எல்லாமே வந்துடும். தூய்மை வந்துட்டா நீங்க பாபா கிட்ட கூட போய் எதுவும் கேட்க முடியாது, தலை குனிஞ்சு நிற்பீங்க இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நான் தூய்மை இழக்கவே மாட்டேன், நான் மிக தூய்மையானவள், நான் தான் விகாரத்துல வென்றுட்டேனே அந்த எண்ணத்தை உருவாக்கி ஆக்சுவலா இன்னைக்கு வரும் வரதானத்துல வரும். சோ அந்த எண்ணத்தை நீங்க உருவாக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கணவன் வந்து காமத்துல ஈடுபடவே முடியாது இல்லையா. சோ நீங்க அப்படியே கொஞ்சம் மைண்ட் வீக்கா இருக்கும் பொழுதுதான் அப்படியே நீங்க வந்து சொல்லி பாப்போம், பாபா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சொல்லி பாப்போம் அப்படின்னு இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கிட்ட நெருங்கவே முடியாது, உங்களுக்கு தானாவே அந்த எண்ணம் போயிடும். சோ அதெல்லாம் பண்ணணும் தைரியமா, இதுக்கு மட்டும் நோ தான். சரி, அதனாலதான் உங்க பேர் சிவசக்தி சேனை இல்லையா, சேனை சிவசக்தி சேனை, சிங்கத்தை வாகனமா கொடுத்துருக்காங்க. எதுக்கு தைரிய லட்சுமி, எதுல தைரியம், காமத்தை வெல்றதுல தைரியம். நீங்க யாரையும் போய் கத்தி எடுத்தாலும் குத்த போறது கிடையாது, இதுதான். இதுக்காக தான் இந்த துர்கா தேவி அவ்வளவு கம்பீரமா காட்டுறது. சிவபாபாவோடு யோகம் வைக்கிறதுனால தான் சக்தி கிடைக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியம், நீங்க அமைதியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா 3 வருஷமா பக்கா பாபா குழந்தை, 3 வருஷமா சென்டருக்கு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சென்டருக்கு போக கூடாதுன்னு தடை, அப்பதான் வேற வழி இல்லாம நெட்ல இந்த முரளி எல்லாம் பாக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளா சில மாதங்கள் தான் டக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கர பக்காவா ஆயிட்டாங்க, புருஷனை டச் பண்ண கூட விடல. இப்ப 3 வருஷம் போய் என்னதான் கத்துக்கிட்டாங்க இல்லையா. சோ அதுதான் மெயின், இந்த இந்த பாபா வாணி படிச்சாலும் அந்த தைரியம் தானா வரும். அப்படி இல்லைன்னா நம்ம தப்பா படிக்கிறோம், தப்பா கேக்குறோம், நமக்கு தப்பா சொல்றாங்கன்னு அர்த்தம். அந்த அந்த அப்படியே வாணி பச்சல இப்ப ஆண்கள் பாஷையில சொன்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு 10 பேர் கூட வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு பயங்கரமா இருக்கும், 10 பேர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் உங்க பேர் சிவசக்தி சேனை, சிவசக்தி பூனை நான் வச்சிருக்கேன், அந்த சிவசக்தி சேனை நாம சிவபாபாவோட மெயினா என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க பாபாவோட அந்த அந்த பாபா கூட பேசுறது, பாபா தனியாவே இருக்கணும் இருக்கணும்னு சொல்றதே எதுக்கு. இப்ப நீங்க வரீங்க உங்க கணவன் வர்றாரு, இப்ப கணவன் கிட்ட வழக்கமா பேசுற மாதிரி ஆபீஸ்ல என்னாச்சு இது என்னாச்சு அது என்னாச்சு அங்க கேட்கும் போது உங்களுக்கு சக்தி இழந்துட்டு இருக்கும். அதனாலதான் உங்க விகாரத்துக்கு கூப்பிடும் போது அப்படியே மைண்ட் அப்படியே மயங்கி அங்க போயிடுது. சோ அந்த அப்படியே நீங்க ஃபார்மாலிட்டிக்காக கேட்டா கூட பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், பாபா நான் உங்ககிட்ட இருக்கிறேன், லைன் உங்ககிட்ட கனெக்ட்லயே இருக்குது, அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது அப்பதான் நீங்க அந்த சக்தி இழக்காம இருப்பீங்க, இழக்காம இருந்தாதான் உறுதியா இருப்பீங்க ஜெயிப்பீங்க. சிவபாபாவோடு யோகம் வைக்கும் போதுதான் அந்த சக்தியே கிடைக்கும். இந்த ஞானம் தாரணை ஆன பிறகு சமர்ப்பணமாகணும் இல்லையா. ஞானம் புரிஞ்சிச்சுனால என்ன ஆயிடணும், பாபா கிட்ட சரண்டர் ஆயிடணும். சரண்டர் ஆயிடும், சென்ட்ரல் போய் சரண்டர் ஆகிற அர்த்தத்துல சொல்ல, பாபா சொல்றத அப்படியே செய்யறது. ஞானம் புரிஞ்சிருச்சு இல்ல, புரியாதவங்க எப்படியோ இருக்கிறாங்க இல்லையா. சோ அதுதான், சோ அந்த மாதிரி தப்பா நடத்துறாங்கன்னா அவங்களுக்கே புரியல, கண்டிப்பா அவங்க தூய்மையா இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்க சொல்றதை எதுக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்பா சார் ஞானத்துல தாரணையாச்சு, நாம என்ன ஃபாலோ பண்றோமோ அதை தான் நாம மத்தவங்களுக்கு சொல்லுவோம். இப்ப அவங்க சொல்றத வச்சு தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்றாங்க என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு. ஞானத்தின் தாரணை ஆகல, நஷ்டமோக ஆகல அப்படின்னா பிறகு மாயை வந்து துன்புறுத்தும் இல்லையா. ஞானம்ன்ற ஆயுதத்தை வச்சுதான் மாயாவை விரட்டுறோம். சோ அந்த ஞானத்தை வச்சுதான் பற்ற வெல்றோம். நஷ்டமோக நஷ்டமோக ஆகல, பற்ற விடலனாலே மாயை துன்புறுத்தும். பற்று, அந்த பற்று தான் காமத்துக்கு அனுமதி கொடுக்குது, கணவன் மேல உள்ள பற்று. அது வெறும் சகோதராத்மா, சிவனுடைய மனைவி. இப்ப இந்த கணவனுக்கு துரோகம் பண்ணா இந்த கணவன் விட்டுடுவாரா? ஆனா இவரு முந்தைய ஜென்மத்து கணவன், சிவன் தான் இந்த சங்கமயுகத்தின் கணவன். அப்ப அவருக்கு துரோகம் பண்ணலாமா? சோ அந்த எண்ணத்தை உருவாக்கணும், நான் சிவனுடைய பத்தினி அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கணும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அப்ப மாயை துன்புறுத்தாடு. சோ அந்த வைராக்கியம் பாபா சொல்றத செஞ்சே தீர்வோம், அதுதான் சமர்ப்பணமாகிறது. நஷ்டமாக இவங்க யார், எனக்கு எல்லா சகோதரர் மாதிரி இவங்களும் சகோதரர், அல்லது குழந்தை சகோதரரோடயோ குழந்தையோடயோ காமத்துல ஈடுபடுறது எவ்வளவு கேவலமான விஷயம். சோ அந்த அந்த எண்ணத்தை எடுத்துட்டு வரணும், திரும்ப திரும்ப எடுத்துட்டு வரணும், பேசிக்கிட்டே இருக்கணும் பாபா கிட்ட. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா எல்லா பிரம்மகுமாரிகளுடைய பேரும் கெட்டு போயிடும். சரி, அப்ப எல்லாரும் அப்படித்தான் பிள்ளை இருக்குது அப்படின்றான் இல்லையா. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு நிறைய வருஷம் பாபா குழந்தையா இருக்கிறீங்க, உங்க கணவன் சொல்லும் போதெல்லாம் அவர்கிட்ட இணைஞ்சி காமத்திலே விழுறீங்க அப்படின்னா, அந்த கணவன் எப்படி மற்ற பிரம்மகுமாரிய மரியாதையா பார்ப்பான்? அவனுக்கு என்ன தோணும்? இதே மாதிரிதான் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, எல்லா கணவனும் அப்படிதான் இருப்பாங்க. சோ இப்ப எல்லா பிரம்மகுமாரியுமே அவன் கேவலமா பார்ப்பான். சோ அதான் பாபா சொல்ற குலத்தையே கலங்குபடுத்துறன்ற முன்னர்த்தே வச்சுதானே எல்லாரும் அவன் பார்க்க போறான். பாபா பாபா நான் உன்னாலே காமத்தை விட முடியல. அதே மாதிரிதான் அங்கே அவன் மட்டும் விட்டுருவான், அந்த புருஷன் மட்டும். ஆனா உங்க கணவனை நீங்க தொட விடல அப்படின்னா அவன் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறான் கொடுக்கல, அது வேற விஷயம். ஆனா மரியாதை வந்துடும். பிரம்மகுமாரிகள்னாலே இப்படிதான் இருப்பாங்க. அவன் தப்பா கூட சொல்லிட்டான், ஆனா அது உண்மையிலே பெருமை, பாபாவுக்கு பெருமை. பிரம்மகுமாரிகள்லாம் தூய்மையானவங்கன்றது நிந்தனை கிடையாது. நிறைய பேர் இதை நிந்தனை நினைச்சுக்கிறாங்க, இது நிந்தனையே கிடையாது இல்லையா. இது உண்மையிலே பெருமை. காமத்தை வெல்லக்கூடியவர்கள் இவங்க மட்டும்தான்றது மிகப்பெரிய பெருமை. ஒருத்தர் பிரம்மகுமாரிய இருந்துட்டு ரொம்ப வருஷம் இருந்துட்டு அப்புறம் வள்ளலாறு இதுக்கு போயிட்டாரு. அவருக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக போனப்ப அவர் சொல்ற பெண்கள் தூய்மையா இருக்கிறதும் நடக்கவே முடியாது அப்படின்ற. சோ அப்ப அவரு பாபா குழந்தையா, அவரு மனைவியும் பாபா குழந்தையா இருப்பாங்க, அவங்களாம் தூய்மையா. அப்ப அதுதான் சொல்றாரு, அப்ப அப்ப பெண்கள் ஒட்டுமொத்த பிரம்மகுமாரி அவர் கேவலமா பாக்குறாரு. அவருடைய மனைவி காமத்துக்கு இவருக்கு அனுமதி கொடுக்கறதுனால. சோ அப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது, ரொம்ப. அப்ப இது யோசிக்கணும், யுக்தியும் உருவாக்கணும், அதே நேரத்துல இதுல ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். குலத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்தாதீங்கன்றது இதுதான். சரி, முதல்ல நஷ்டமாக ஆக வேண்டி இருக்குது. இத்தனை பேர் பட்டியில இருந்தீங்க, பிறகும் கூட எவ்வளவு பேர் நஷ்டமாக ஆகல? நினைவு வந்துகிட்டே இருந்தது, இங்கிருந்து போனாங்க, நண்பர்கள் உறவினர்களுடைய முகங்களை பார்த்தாங்க, அவ்வளவுதான். மோகம் வந்துடுச்சு, பற்று வந்துடுச்சு, அங்கே உட்கார்ந்துட்டாங்க. மோகம் சூழ்ந்து கொண்டு விட்டது. இதுவும் நாடகத்தின் செயல். இப்பவும் பாபா சொல்றார், முதல்ல நஷ்டமோக ஆகுங்க, ஒரு அன்பிற்குரிய ஒரே ஒரு தந்தையுடையவரா ஆகிடுங்க. என்ன ஆனாலும் சரி, நாங்க பாபாவுடைய சேவையில தான் இருப்போம் அப்படின்னு இருங்க. ஏறுனா ஒரேடியா வைகுண்டத்தின் சுவை, விழுந்தீங்கன்னா சுக்குநூறாயிடுவீங்க. அப்படியே ஏறி சேவை சேவை பாபா நினைவு தூய்மை இதுலயே போயிட்டே இருந்தீங்கன்னா வைகுண்டத்தின் சுவை சுவைக்க முடியும் இல்லட்டினா சுக்குநூறா காணாம போயிடுவீங்க. அப்படி விட்டுட்டு வர்றது, பிறகு மோகம் தொல்லைப்படுத்துவது அப்படியும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய சன்னியாசிகள் போய் பின் திரும்பி வந்துடுறாங்க. சன்னியாசி வீட்டுக்கு திரும்பி வந்தா அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க? அசிங்கமா பாப்பாங்க. இந்த ஆளு காமம் இல்லாம இருக்க முடியல, ஓடி வந்துட்டான்னு நினைப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இல்ல, முழுமையா நஷ்டமாக ஆகல, விகாரங்கள் சூழ்ந்துக்குச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி பாபாவுக்கு ஒன்னும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் கிடையாது. சாப்பாடு கிடைக்கலன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு எல்லாம் கதை விடாதீங்க. ஆரம்பம் முதற்கொண்டு எவ்வளவு பேரை பராமரிக்கிறாரு பாபா. ஏழை பணக்காரங்க எல்லாரையும் ஒரே சமமா தான் பாபா பாத்துக்கிறாரு. மம்மா பாபா கூட எல்லோருக்கும் கற்பிப்பதற்காக பாத்திரங்கள் கழுவுவாங்க, வீடு பெருக்கி சுத்தம் செய்வாங்க, தேக அபிமானத்தை துண்டிக்கிறதுக்காக செய்யப்படுது. சன்னியாசிகள் கூட அப்படி செய்விக்கிறாங்க. யாராவது பெரிய மனுஷனா இருந்தா தேக அபிமானத்தை துண்டிக்கிறதுக்காக அவரை விறக வெட்டுற மாதிரி செய்வாங்க. இங்கோ மிக உயர்ந்த சொத்து கிடைக்குது. ஒரு வினாடியில 21 பிறவிக்கான அரசாட்சி சன்னியாசிகள் அரசாட்சி கிடைக்குது, சன்னியாசிகள் கிட்ட எதுவுமே கிடைக்கிறது இல்ல, ஆனா தூய்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் தூய்மையற்றவர்கள் அவங்க முன்னாடி போய் தலைவணங்குறாங்க. ஆனா இது உலகத்துக்கே ராஜாவாக்குற ராஜயோகம், காமத்தை விட முடியாததுனால இதை விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேக்குற. சரி பாபஸ்வரர், இத்தனை பேரு பட்டியில இருந்தீங்க ஆரம்பத்துல, ஆனா நிறைய பேர் பற்ற விட முடியாதது காரணத்தினால, அதாவது பட்டியில இருந்தாங்கன்னா அப்படியே விட்டுட்டே வந்துட்டாங்க, மதுபனிக்கே வந்துட்டாங்க, எங்களுக்கு பாபா தான் வேணும்னு இருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த நினைவு வருது. இது செம சூப்பர் இது இல்லையா? அதுக்குதான் பாபா அவ்வளவு சீக்கிரம் யாரையும் ஏத்துக்க மாட்டாரு. நீங்க வீட்டிலேயே இருங்க வீட்டிலே இருங்கன்னு சொல்றது எதுக்கு? ஏதோ அந்த நேரம் ஒரு துக்கம் வரணும்ட்டு வந்துடுங்க. ஆனா இங்க வந்தோடனே எப்படி குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சேர்க்கும் போது, ஹாஸ்டல் எல்லாம் சேர்க்கும் போது, முத முதல்ல ஹாஸ்டலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வீட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப வந்து சரி நான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன் இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும், அப்புறம் பழகிடும், அது வேற விஷயம். அதே மாதிரிதான் அதுவும் பழகாம என் கூடவே ரூம்மேட்ல இருந்த ரூம்மேட் வந்து திடீர்னு சலாம்ல போயிட்டான் திருநெல்வேலிக்கு. அந்த அப்படி ஒரு ஞாபகம் பிள்ளைது, அவ்வளவு ஒரு அன்பு. அதான் பாபஸ்வரர், அப்படி இருக்க கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா மைண்டுக்குள்ள அவங்களே நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்னங்க, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படி போனாங்க, அவங்க முகத்தை பார்த்தாங்களோ இல்லையோ உடனே பற்று வந்துச்சு, அங்கேயே உட்காந்துக்கிட்டாங்க. அதான் பாச முதல்ல நஷ்டமாக ஆகு, பாபாவை மட்டும் ஆதாரம் அப்படி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் கூட ஒரு பெரிய விஷயங்க, சிஸ்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்காம தனியாவே இருக்கிறான், எவ்வளவு பெரிய விஷயம். சில சமயம் அதுக்காக வந்து அவங்க வீட்டுல ஒதுக்கி கூட வைக்கிறாங்க. ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது, இவங்களை பார்த்து அவளும் கேட்டுடக்கூடாது, நீ போ வீட்டு விட்டு அப்படின்னு சொல்லி அவங்க தனியாவே இருக்கிறாங்க. எவ்வளவு வயசானாலும் நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்ப ஏன் இருக்க முடியாது இல்லையா? முதல்ல நஷ்டமாக ஆகுங்க, பற்ற அறுத்தறிங்க, ஒருத்தருக்கு சொந்தமாகுங்க, ஒருத்தருக்கு மனைவியாகுங்க, ஒருத்தருக்கு குழந்தையாகுங்க. அந்த ஒருத்தர் ஒருத்தர் தான் இல்லையா? ஒரு சிவபாபா தான் என்னுடைய கணவன், என்னுடைய அப்பா, எல்லாமே. உயிரே போனாலும் சரி நான் சேவையில தான் இருப்பேன்றதுல உறுதியா இருங்க. ஏன்னா நீங்க தூய்மையா இருக்கிறதுக்கும் சேவைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சேவையில இருக்கும்போதுதான் அந்த சக்தி கிடைக்கும். ஏன்னா மைண்ட் பிஸியாவே இருக்கும், மைண்ட் வந்து ஃப்ரீயா விட்டீங்க மாட்டினீங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சேவையில இருந்தும் மாட்டிக்குவாங்க. அது காரணம் என்னன்னா, சேவையில வீண் விஷயங்கள் நிறைய பேச பேச அப்ப பாபாவோட நினைவே இருக்காது, மாட்டிக்குவாங்க. சோ இவ்வளவும் இருக்கு. என்ன ஆனாலும் சரி பாபா சேவையில தான் இருப்பேன், உறுதியா இருங்க. ஏன்னா இது பரமபத விளையாட்டு, ஏறி போய்கிட்டே இருக்கணும், திரும்பியே பார்க்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். இது பாத்தீங்கன்னா லவ் யூ பாபா, பைபிள்ல வருது, இது பைபிள்ல வருது, பைபிள்ல இருக்கும். இயேசு கூப்பிடுவாரு, கொஞ்சம் வீட்டுல இத பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா அது சொல்லுவாரு, எவன் ஒருத்தன் திரும்பி பாக்குறானோ அவன் இங்க வர்றதுக்கு தகுதியற்றவன், என் மனைவி பாத்துக்கிறான், இதை பாத்துக்கிறான். அதுக்கு வந்து ஏதோ ஒரு உதாரணம் கூட சொல்லுவாரு, ஏதோ விவசாய நிலத்தை வச்சு சொல்லுவாரு, அது மறந்து போச்சு. ஏறு உழறவனுக்கு வந்து வீடு ஞாபகம் கூடாது சொல்லுவாரு. சரி, பாத்தீங்கன்னா ஏசு கூட வந்து சிஷியர் பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருப்பான், ஏசு வா அப்படின்னு கூப்பிட்டு டக்குன்னு வந்துடுவான். அந்த மாதிரிதான் இங்க நாராயணன் பதவி அடைய போயிட்டே இருக்கிறான். அடைய முடியுமா? என்னமே வரக்கூடாது. காமத்தை வெல்ல முடியுமா? என்னமே வரக்கூடாது. அடைஞ்சிட்டேன், வென்றுட்டேன், இதேதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கணும் திரும்ப திரும்ப. அதெல்லாம் கீழானவங்க, தேக உணர்வுலாம் கீழானவங்க பண்றது. எனக்கு தேக உணர்வே வராது, திரும்ப 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 மைண்ட்ல அசப்போட்டுட்டே இருக்கணும். அதான் பாபா சொல்றாரு, மோகத்தை வெல்லுங்க, ஒரு பாபாவுடையவர் ஆகுங்க, ஏறிட்டு போயிட்டே இருக்கணும். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, அது இங்கேதான் நம்மளுடைய வழி. பக்கத்து வீட்டுக்காரங்க நிந்தனை, ஃப்ரெண்ட்ஸ் நிந்தனை, என்னென்னமோ வரும். இந்த நிந்தனை தான் அங்க விபீஷ்ணரை நக்கல் பண்றது, அங்கதனை நக்கல் பண்ற, ராவண நக்கல் பண்ணுவான். என்னட அங்கதான சொல்லுவான், உங்க அப்பாவை கொண்டா நீ போய் அவன் பின்னாடி போறிய. அதே மாதிரி இங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மாவெல்லாம் பாத்துக்கணும், நீ போய் இப்படி போறிய அப்படி இப்படின்னு வாங்க. போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல் கான்பிடன்ட், அசைக்க முடியாத நிச்சய புத்தி. நீ என்ன வேணாலும் சொல்லு பாபா சொன்னே, ராஜ்யம் கிடைக்குது. அவன் நடிப்பு அவன் கத்துறது அவனுடைய நடிப்பு, அதுக்காகலாம் நான் ராஜ்யத்தை விட மாட்டேன்ட்டு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சுக்குனர் ஆயிடும், காணாம போயிடும், மனத்துக்கும் உதவம் ஆயிடும். அதனால நீங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்து மத்தவங்க ஞாபகமே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி சன்னியாசிகளே நிறைய பேர் மனைவி விட்டுட்டு போயிட்டு திரும்பி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வராங்கன்னா பக்கத்துல இருக்கா சொல்லலாம், பாரு பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியல அவனுக்கு. இன்னும் கிராமத்துல பாத்தீங்கன்னா பச்சையாவே சொல்லுவாங்க இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, அதேதான் இங்கேயும். இங்க நீ இங்க ஒண்ணு நீ சாப்பாட்டுக்கு இல்லாம எல்லாம் போல, நான் எல்லாரையும் ஒழுங்காதான் பராமரிக்கிறேன். சமசூப்பர் இல்லையா, நிறைய பேர் சரண்டர் பிரதர் சரண்டர் சிஸ்டர் எல்லாம் நிறைய பேர் விட்டு போறாங்கல்ல, சோ சாப்பாட்டுக்கு இல்லாம போறாங்கன்னு சொன்னாங்கன்னா சத்தியமா போய் தான் இல்லையா. இவங்க நல்லா சுவை சுவையா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அது கிடைக்காதுதான், அதுக்கு என்ன பண்றது இல்லையா. அதுவுமே ஆக்சுவலா நல்லாதான் கிடைக்கும் எல்லா சென்டர்லயுமே. சரி, பாபா சொல்றாரு முழு நஷ்டமாக ஆகணும், அப்பப்பா பாபா சொல்றாரு சன்னியாசியே வீட்டுக்கு வந்தா மத்தம் யாருமே மதிக்கிறதே கிடையாது. அப்ப இங்க உங்க நிலைமை என்ன ஆகும் இல்லையா. ஒரு பிரதர் இங்க காட்டுல இருக்கிறத விட இங்க நிறைய சமஸ்காரம் முதல் அதெல்லாம் வரும். அது மாதிரி ஒரு பிரதர் வந்து சொல்றாரு, சரண்டர் பிரதர், நான் வீட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் அப்பப்ப கிராஸ் ஆகுது, அதை பாக்குறோம், போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க அவ்வளவு டார்ச்சரா இருக்குது. என்ன நான் வீட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு 100,000 சம்பாதிப்பேன் தெரியுமா, என்ன என் தம்பி என்ன மதிக்க மாட்டான் அதான் பாக்குறேன் அப்படின்ற இல்லையா. ஏன்னா அவ்வளவு வைராக்கியமா நீ போனியே சொல்லுவாங்கல்ல. அதான் பாபா சொல்றாரு, உனக்கு இங்க என்ன தேவை, உனக்கு தேவையானது கிடைக்குது, கேக்கறதெல்லாம் இப்படி கேட்டு இப்படி விட்டுருன்றாரு. செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரிதான் இருக்கணும், இங்க பாபா மட்டும்தான் தெரியணும். அவங்க நடிப்பு இது வந்து சம, அவங்க நடிப்பு அவங்க நடிக்கிறாங்க, நீ ஏன் கவலைப்படுற. விகாரமா ஒரு விஷயம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது நடந்தது. கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, பசங்க எல்லாம் விளையாட போயிட்டாங்க, நான் உட்காந்து அந்த டைம் ஏதோ படிச்சிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுது அந்த பொண்ணு கிட்ட, ஏய் அவன் உன்னையே பாத்துட்டு இருக்கிறான்டி அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு ஏய் கண்ணு இருந்தா பாக்கதான் செய்வாங்க போ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னா. சோ அந்த மாதிரி இங்க நடிப்பு, அவனுடைய நடிப்பு அவன் நடிச்சுதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நாம ஃபீல் பண்ணக்கூடாது, யார் பார்த்தா என்ன, பாக்கட்டினா என்ன, பேசினா என்ன, பேசட்டினா என்ன. சோ இது அப்படித்தான் இல்லையா. நீங்க குடும்பத்துல இருந்தாலும் சென்டர்ல இருந்தாலும் அடுத்தவங்க பேச்சு சீரியஸா எடுத்தீங்கன்னா உங்களால பிராமண வாழ்க்கை வாழவே முடியாது, சேவை செய்யவே முடியாது. வரும் ஆய்வுன்னு அதான் அவங்களுடைய போனா அவ்வளவுதான், உங்களுடைய அப்பா அம்மா ஆய்வுன்றதுனால நீங்க பயந்துட்டா வீட்டை விட்டா போறீங்க. அந்த மாதிரி தான் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம பாபா நம்மள நடத்துறது பாபா, பாபா நடத்துறாருன்ற ஞாபகம் இருக்கணும். அவங்க தப்பா நினைச்சுக்கலாம், அவங்க நடத்துறதா நினைச்சுக்கலாம், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. நமக்கு தெரியும் இல்ல எந்த சரண்டர் பிரதர் இருக்கிறோம், நீங்க எப்படி சரண்டர் ஆனீங்கன்னு கேளுங்க. நான் எங்க பிரதர் ஆனா பாபா தான் ஆக்குனாரு, அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அது எப்படி நடக்குதுன்ட்டு. சோ அதுதான் நஷ்டமாக ஆகணும். சோ அதனால பாபா விட்டுட்டு போகணும்ன்ற எண்ணமே வரக்கூடாது. பாபா யாரையும் ஏழை பணக்காரங்களும் பாக்கல, சமமா தான் நடத்துற. சோ இதுக்காக இந்த நஷ்டமாகும் இல்லையா. சோ அப்ப நான் அப்படி இருந்தேனே, ஆனா இவங்க இப்படி பண்றாங்க. சோ அதுதான் அடிக்கடி வரும், ஏன்னா இன்னும் சரியா சாகலன்னு. பல வருஷத்துக்கு பாபா குழந்தை தான் இதெல்லாம் சொன்னது, பல வருஷத்துக்கு சென்டர் இன்சார்ஜா இருக்கிற குழந்தைய சொல்றாங்க விட்டுட்டு போறேன்ட்டு. அப்ப என்னன்னா அதுதான் பாபா சொல்றாரு, அவ்வளவு வருஷம் இருந்தும் உள்ளுக்குள்ள அது ஒரு அகங்காரம் தான். ஆக்சுவலா என்ன அகங்காரம், இது என் வீடுன்ற உணர்வு வரல. அதான் பாபா சொல்றாரு, ஏன் வீடுன்ற உணர்வோட மதுபன் நிவாசிகள் இருக்கிறாங்க, சேவைக்கு முன்னுதாரணமா இருக்கிறாங்க. கொண்டாட்டி கணவன் குடிகாரனா இருந்தாலும் அடிச்சா கூட விட்டுட்டா போறா, போகல இல்ல, அச்சாலும் வச்சாலும் இருக்கிறாள்ல. ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் எந்த சென்டர்லயும் பண்ண மாட்டாங்க. சோ என்ன வார்த்தை மட்டும் வேற மாதிரி வரும், கண்டுக்காம இருக்க வேண்டியதுதான். சோ அப்ப அது தேகங்கள், நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் வீட்டுல எப்படி எல்லாம் இருந்தேன், என்ன போய் இவங்க திட்டுறாங்களேன்னு அந்த பழையதோட கம்பேர் பண்றதுனாலதான் அது வலிக்குது. சுத்தமான பிச்சைக்காரனா இருங்கன்ற உடம்பே கிடையாது, அப்படி இருங்க. எங்க போனாலும் நான் ஜொலிப்பேன், வைரம் குப்பையில இருந்தாலும் ஜொலிக்குதான் செய்யும். எங்க போனாலும் அங்க நான் பக்காவா சேவை செய்வேன், அத மட்டும் இருக்கட்டும். இது வந்து பாபா நம்ம செய்யறத பார்த்து மத்தவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா. அதனால பிரம்ம பாபா என்ன பண்ணுவாராம், எல்லா வேலையும் அவரே பண்ணுவாராம், பெருக்கிறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து மம்மாவும் அதே மாதிரி. அப்ப அத பார்த்தோன்னா ஐயோ இவங்கள, ஏன்னா பிரம்ம பாபா வந்து லௌகீக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இல்லையா. அதுதான் அந்த பணிஞ்சு போறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. சோ தேக அபிமானத்தை துண்டிக்கிறதுக்காக அதே மாதிரி சன்னியாசிகள் கூட அது மாதிரி பண்ணுவாங்க. அவங்களே எல்லாம் பண்றத பார்த்து வரவங்களுக்கும் வந்து அந்த தேக அபிமானம் போயிடும். அதே மாதிரி பெரிய பணக்காரங்க எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு விறகு வெட்டுற வேலை கொடுப்பாங்களாம், ஏன் தேக அபிமானம் போறதுக்கு. சன்னியாசிகளுக்கு நீ விறகு கட்டினாலும் என்ன பண்ண, ஏன்னா சன்னியாசி அவனே சன்னியாசியா இருக்கிறான். சோ அதனால சன்னியாசிக்கு சிஷ்யனா போனா அவனும் சன்னியாசியா தான் ஆகணும், இதெல்லாம் இருக்கக்கூடாதுதான் இல்லையா. இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. ஆனா இங்க மிகப்பெரிய சொத்து கிடைக்குது தேக அபிமானத்தை விட மாட்டியா. 21 பிறவிக்கு அரசாட்சி கிடைக்குது, ராஜாவாகிற தேக அபிமானத்தை விட மாட்டியா. சன்னியாசி கிட்ட எதுவுமே கிடைக்காமலே அவன் தேக அபிமானத்தை போடுறான், நீ விட மாட்டியா அப்படின்னு கேக்குறது சமவாணி இன்னைக்கு இல்லையா. அடுத்தது பாபா சொல்றாரு அந்த தேக அபிமானம் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக அவ்வளவு சொல்றாரு. ஏன்னா பிரச்சனை பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு விகாரமா தான் இருக்கும். வெளியில இருக்கிறவங்க அது அவங்களுக்கு இருக்கட்டும், அது பிரச்சனை இல்ல, அவங்கள நம்ம மாற்ற முடியாது. ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு விகாரம் தான் அது ஒரு பிரச்சனையா காட்டும். அந்த விகாரத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனையாவே தெரியாது, அதை மட்டும் கட் பண்ணு. அவங்க அப்படித்தான், அவங்க நடிப்பு அப்படிதான், நம்ம வீட்டுக்கு போயிட்டே இருக்கணும் தான். நாய் கொலைக்க தான் செய்யும், புளி சீரதான் செய்யும். குணத்தை அதாவது காட்டும், விலகி விலகி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். விகாரத்தில் செல்லக்கூடாது, மீரா கூட தூய்மையா இருக்க விரும்பினாங்க தானே. அவங்க பக்தி மார்க்கத்துல இருந்தாங்க, கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது அவங்களுக்கு, சாட்சாத்காரம் செய்து கொண்டிருந்தார். உடனே அவருடைய உள்ளம் வந்து கிருஷ்ணர் மீது ஈடுபாடு கொண்டது. பிறகு அவர் எப்படி விகாரத்துல விழ முடியும், அது கூட ஒரு பிறவிக்கு வேணும்னா இருக்கலாம், அடுத்த பிறவில பக்தி மார்க்கத்துல அவங்க போயிருப்பாங்க. அவர் பக்தி மார்க்கத்தில் சென்ற அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் ஒன்னும் சொர்க்கத்துக்கு போகல, கடைசியில புத்தி எப்படியோ அப்படியே அவங்களுடைய கதி இல்ல. அந்தமதி சொகதின்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா. சோ கிருஷ்ணரையே நினைத்து சரீரத்தை விட்டதுனால அவங்க அவ்வளவு தீவிர பக்தி இருந்தா நல்ல பக்தி உள்ள ஒரு குடும்பத்துல போய் பிறந்திருப்பாங்க, ஏன்னா கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. அதனால மீண்டும் அவங்க பக்தியாவே ஆகி இருப்பாங்க. இருந்தாலும் பக்தி மார்க்கத்துல எதுவுமே கிடைக்கிறது கிடையாது, அந்த ராஜ்யத்தை இழந்ததுதான் மிச்சம், ராஜா விட்டு போனதுதான் மிச்சம் இல்லையா. சோ அப்ப பாபா அது சூப்பரா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது. என்ன அந்த முக்கியமான விஷயம், ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அந்த கற்பு வந்து இயற்கையாகவே இருக்கும். அந்த எண்ணம் பஸ்ல கூட எவனாவது ஒருத்தன் தெரியாம கைப்பட்டா கூட சண்டைக்கு வருவாங்க இல்லையா. அப்ப நான் இன்னொருத்தருடையவ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. அதான் பாபா சொல்றாரு மீராவுடைய மனசு ஃபுல்லா கிருஷ்ணர் இருக்கும் போது இன்னொருத்தனை தொட விடுவாங்களா. அப்ப நீ வந்து உன்னுடைய பழைய ஜென்மத்து கணவனை தொட விடுறன்னா உன் புத்தியில நான் இல்லைன்னு தான் அர்த்தம். எப்படி மறைமுகமா சொல்றாரு பாருங்க, சூப்பரா. அதுதான் பெரிய விஷயம், அதுதான் இந்த ஞானம் புரிஞ்சிருச்சுன்னா உடனே அர்ப்பணம் ஆயிடுங்கள். இந்த ஞானம் புரியல அப்ப நீங்க படிச்சீங்கன்னா டக்குன்னு புரியாது, சத்தியமா புரியாது இல்லையா. அதுதான். அப்ப இத ஞான சிந்தனை பண்ணி படிக்கும்போது அல்லது ஞான சிந்தனை பண்ணி எடுக்கிறத கேட்கும்போது அப்பதான் அது புரியும், அப்பதான் அது வேலையை செய்யும். முதல்ல நீங்க காமத்தை விட்டாலே உங்க கணவன் விட்டுருவாரு, அதுதான் உண்மை. புத்தினால நீங்க காமத்தை ஃபுல்லா விடணும் இல்லையா, இன்னொரு அந்நிய ஆணை தொட விட்டுருவீங்களா, அந்த மாதிரி தானே அது இல்லையா. இப்ப அது சகோதராத்மா, முந்தைய ஜென்மத்துல கணவனா இருக்க, இப்ப முந்தைய ஜென்மத்துல கணவனா இருந்தவன் இப்ப உங்களுக்கு சகோதரனா இருக்கிறோம், அதுக்காக அவங்க கிட்ட போய் காமத்துல விழுவீங்க. சோ அதுதான் பாபா சொல்றாரு. அந்த மாதிரி மீரா மனசு ஃபுல்லா கிருஷ்ணர், கிருஷ்ணர் மேல அவ்வளவு அன்பு லவ். அப்படி இருக்கும்போது எப்படி எவனோ ஒரு ராஜாவை தொட விடுவாங்க? அதனாலதான் கிடைச்சிட்டு வந்தாங்க பாபா சொல்றாரு. ஆனா அவ்வளவு வெறித்தனமா இருந்தும் அவங்களுக்கு அடுத்த பிரிவில் என்ன, ஒரு பக்தி குடும்பத்துக்கு, பக்தி உள்ள குடும்பத்துல பிறந்திருக்கலாம், சொர்க்கத்துக்கெல்லாம் போல. ஆனா உனக்கு நான் சொர்க்கத்தை வேற கொடுக்கறேன், எப்படி சொல்றாரு பாருங்க. அதாவது ஒண்ணுமே கிடைக்காததுக்கே தூய்மையா இருந்த மீரா அளவு கூட நீ இல்லையேன்ற எப்படி அது பாருங்க. அந்த அந்த வார்த்தை அவரு அவரு எதை சொல்லணும்னு நினைக்கிறாரு, அது வந்து குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படியே அப்படியே பக்குவமா சொல்றாரு பாருங்க. அவருடைய வேதனை வழி ஒரு வாணியில சொல்ற, நீ இன்னொருத்தர் கூட போறது கூட எனக்கு பார்க்க பிடிக்கலன்றார். அப்ப எந்த அளவுக்கு நேசிக்கிறார் பாருங்க. கிறிஸ்தவர்கள் கடவுளாகிய இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறான், என் கணவன் நேசிக்கிறார், என் கணவன் சிவன் நேசிக்கிறார். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, என் கணவன் என் கூடவே வேற இருக்கிறார். அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே யாரோ ஒருத்தனோட விகாரத்துல ஈடுபடுறதுன்றது எவ்வளவு அசிங்கமான விஷயம். பாபா சொல்றாரு, ஆனா இந்த ஞான மார்க்கத்துல நான் 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்கறேன், தூய்மையா இருக்க முடியாத இந்த ஒரு பிறவி. அது மட்டும் இல்லாம நீ தூய்மையா இருக்கிறதுனால துக்கம் மேல துக்கம் தான் அனுபவிக்கிறேன் இந்த உலகத்துல, கலியுகத்துல. ஆனா இந்த ஒரு பிறவி தூய்மையாயிரு, விகாரத்தில் செல்லக்கூடாது, விகாரத்துல போக கூடாதுன்றதுக்காக வைராக்கியம் எப்படி கொடுக்கிறார் சார். இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி அந்த சிஸ்டருக்கு வந்து அதெல்லாம் கணவன் முரண்டெல்லாம் பிடிக்காதுங்க, அவர் இஷ்டத்துக்கு போங்க, அது அவருக்கே போர் வச்சு விட்டுடும் அப்படின்னு சொன்னவருக்கு பார்த்தா குழந்தை கேட்டா நான் விகாரத்தெல்லாம் விழா, அது டெஸ்டியூப் பேபி அப்படின்னு கதை விட்டு வச்சிருக்கிறாரு. சோ அதுதான். சோ அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கறவங்க வந்து சூத்ரர்கள், சூத்ரர்களை விட கீழான சூத்ரர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட வந்து விலகியே இருக்கணும். அவங்க எத்தனை வருஷத்து பாபா குழந்தையா இருக்கட்டும், எந்த போஸ்ட்ல வேணாலும் இருக்கட்டும், பதவி இழந்துடும், சொர்க்கத்துக்கே என்டர் ஆக முடியாத மாதிரி ஆயிடும். இப்ப பாபா சொல்றாரு, 21 பிறவிக்கு ஆஸ்தி கிடைக்குது குழந்தை, அதனால தவறு கூட விகாரத்துல போயிடாத, விகார சிந்தனை கூட வர விடாத. சிவனுக்கு தான் முதல்ல பக்தி செய்யறாங்க பாபர் யுக ஆரம்பத்துல, பிறகுதான் தேவதைகளுக்கு செய்யறாங்க. இப்ப பாருங்க, எலி பூனைக்கெல்லாம் பக்தி செய்ய ஆரம்பிச்சுட்டான், சமப்பிரதான பக்தி ஆயிடுச்சு. சோ அதுலயும் பாருங்களா, பிள்ளையாருக்குதான் முதல்ல பூஜை அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்லயுமா என்னன்னு தெரியல, தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்கு. இப்ப ஏன் பிள்ளையாருக்கு முதல் பூஜை, தூய்மை நம்பர் ஒன் அப்படி இருக்கிறதுனால. சோ அதுக்குதான் மரியாதை, தூய்மைக்குதான் மரியாதை. சோ பாபா நேத்த வானில அந்த கன்னிகைக்கு பூஜை பண்றாங்கன்னு சொன்னாரு இல்லையா, அது ஒரு சிஸ்டர் வந்து கிளாரிஃபை பண்ணி இருக்கிறாங்க. அது ஆக்சுவலா இப்பவும் தமிழ்நாட்டிலே கூட ஐயர் குடும்பத்துல அது நடக்குதான், அது ஒரு ஃபங்க்ஷனா, வாழை இலையில உட்கார வச்சு அவங்களுக்கு பூஜை செஞ்சு அவங்களுக்கு வாழை இலையில சாப்பாடு போட்டு அந்த பெண் சாப்பிட்ட பிறகுதான் மற்றவங்க சாப்பிடும், அவ்வளவு ஒரு வழிபடுவாங்க கன்னி பெண்ணுக்கு. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அந்த பூஜைக்கு பேர். அதே மாதிரி மகாராஷ்டிராலயும் நடக்குது, மற்ற மாதத்திலயும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதைதான் பாபா சொல்லியிருக்க, தமிழ்நாட்டுல அது நடக்குதான் இப்பவும். சரி, சவுத் சைடும் நாங்க தமிழ்நாடும் சேர்த்துதான். ஆமா, அவங்க தமிழ்நாடு தான், சோ தமிழ்நாடும் சேர்த்துதான். சரி, இப்ப பாபா சொல்றாரு, ஆனா சிவனுக்கு மட்டும் பூஜை செய்யும், அப்ப பக்தியக்கே மரியாதை எப்ப, சிவனை மட்டும் பக்தி செய்யும் போதுதான். ஆனா அதை விட்டுட்டு தேவதை, இப்ப அதையும் விட்டு எலி பூனை எதையும் விடுறது இல்ல, எல்லாத்துக்கும் பக்தி செய்யறாங்க. அதனால இப்ப கிருஷ்ணரையும் விட்டுட்டாங்க, விட்டுட்டு அனுமார் கணேசர் எல்லாருக்கும் பக்தி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப பாருங்க, ஆரம்பத்துல விகாரத்தில் செல்லாதீர்கள் போயிட்டு, அப்ப பாருங்க பக்தி கூட முதல்ல எனக்கு தான் பண்ண, இப்ப என்ன மட்டும் உன்னால நினைக்க முடியலையா? சூப்பரா கேக்குற இல்லையா. சத்யுக திரேதா யுகத்துல கூட கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பக்தியில கூட கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப எதுக்குமே உதவாதவர்கள் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி நிலைமை ஏற்படும் போதுதான் பாபா வந்து இத புரிய வைக்கிறார். அரை கல்பம் முன்னேறி போறீங்க, பிறகு அரை கல்பத்துக்கு கீழே இறங்குறது ஆரம்பம் ஆயிடுது, விழவே வேண்டி இருக்குது. அதனால அந்த நேரத்துல ஞானத்தை அடைஞ்சு என்ன பண்றது அப்படின்னு மனிதர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஈஸ்வரிய ஞானம் இல்லாம மனுஷன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் ஆயிடுவான். நான் நீங்க எல்லாரும் என்னவா இருந்தோம்? பிரம்மா பாபா கேக்குற, பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம், என்னவா இருந்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா இந்த ஞானம் வேணும். சரீர நிர்வாகத்துக்காக படிக்கிறாங்க இல்லையா, கன்னிகைகள் கூட இப்ப எல்லாம் சரீர நிர்வாகத்துக்காக படிக்க வேண்டி இருக்குது. அப்ப இப்ப எல்லாரும் படிக்கிறாங்க, ஆண்களை விட அதிகமாவே படிக்கிறாங்க இப்ப. அப்ப வந்து அவங்க கூட அப்ப படிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியமம் கிடையாது, பெண்கள் படிக்கணும்ன்ற நியமம் கிடையாது. அவங்க வந்து வீட்டை தான் பராமரிச்சுட்டு இருந்தாங்க, பையன் தான் வேலைக்காக படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகியவங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். எல்லோருமே இங்க உட்கார்ந்துட்டா பிறகு நண்பர்கள் உறவினர்களுக்கு எப்படி ஞானம் கொடுப்பீங்க? அதனால நீங்க போகணும், படிக்கணும், மற்றவங்களுக்கு படிக்கவும் வைக்கணும். ஒரு சிலர் கொஞ்சம் கூட படிக்கிறதே கிடையாது, இந்த முறையில கேக்கிறதே கிடையாது. இவங்க நம்ம பிராமண குலத்தை சார்ந்தவங்களே இல்லன்னு புரிஞ்சுக்கோங்க. செம்ம சூப்பர், இல்லன்னு புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா நம்மள மாதிரி மாத்துறதுக்கான சாயம் போடுறதுக்கான முயற்சி பண்ணணும். மத்தவங்களே நம்மள மாதிரி மாத்துற முயற்சி பண்ணணும். இதுல பயப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்காச்சும் கண்டிப்பா அம்பு பாஞ்சிடும். யாராவது இதுக்காக உங்களை அவமதிச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா யாரோ ஒருத்தர் மேலயாவது அவசியம் உங்க பிரபாவம் பாதிப்பு ஏற்படும். எப்படி தேள் போயிட்டே இருக்கும்போது மென்மையான பொருளை பார்த்தாலே அதை கொட்டுமா, செக் பண்ணுமா? அதே மாதிரி இங்கேயும் கூட குழந்தைங்க ரொம்ப தேர்ச்சியுடையவராகணும். அழிவற்ற செல்வத்தை யாருக்குமே வீணா கொடுக்க கூடாது, பாத்திரம் அறிஞ்சு தானம் கொடுக்கணும். யாருக்காவது தானம் கொடுத்தீங்க, அந்த தானத்தின் மூலமா ஏதாவது பாவ கர்மம் செஞ்சிட்டாங்கன்னா அதோடைய பாவம் அந்த தானம் கொடுத்தவர் மேல வந்துடும். இங்க ரொம்ப எச்சரிக்கை தேவை. பைசாவோ மிகவும் ஜாக்கிரதையுடன் கேட்டு ஒருவருக்கு கொடுக்கணும். இங்க என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாமே உடஞ்சி நொறுங்கி போயிடும். இந்த வீடு கூட குழந்தைங்க இருக்கிறதுக்காக கட்டப்படுது, எல்லாமே உடையத்தான் போகுதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா பூகம்பம் ஏற்பட்டா கோயில் எல்லாமே அழிஞ்சிடும். நம்ம ராஜ்யத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. அமெரிக்கா ரஷ்யா அதெல்லாம் அங்க சொர்க்கத்துல இருக்காது, பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த விஷயம் உங்களை தவிர யாருக்குமே தெரியல. ஒட்டுமொத்த உலகமும் காரிருள்ள இருக்குது. பாபா சொல்றாரு இந்த ஞானம் இல்லனாலே ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவரா ஆயிடுவீங்க. எடுக்காத யாருமே பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்கன்னா இந்த ஞானம் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் இல்லையா. யாரா வேணாலும் இருக்கட்டும், எந்த பதவி இருக்கட்டும், எந்த சன்னியாசி இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அதுமே கிடையாது. ஆனா இந்த ஞானம் இல்லைன்னா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தான். இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால்தான் நாராயணனே நரனானது. சூப்பர் இல்ல, அங்க ஞானம் தேவையில்லை பட் இருந்தாலும் இறங்குறாங்கல்ல, அப்ப நாராயணனே கீழே இறங்கிறாரு ஞானம் இல்லாதனால. ஞானம் இருந்திருந்தா இறங்க வாய்ப்பே கிடையாது, அப்படியே இருந்திருப்பாங்க. அப்ப நாராயணனா இருக்கும்போதும் இறங்குறாங்க, ராமரானாலும் இறங்குறாங்க, துவாபரகத்துக்கு வரும்போதும் இறங்கிட்டே இருக்குது, கலை குறைஞ்சுகிட்டே இருக்குது. இப்ப சுத்தமா கலையில எதுக்கும் பயன்படாதவங்களா ஆயிட்டாங்க. விவேகானந்தர் சொல்வார், உடலை தவிர எதை பற்றியும் சிந்திக்கக்கூடிய சக்தி இழந்துட்டாங்க மனிதர்கள். 24 மணி நேரம் காமத்தை தவிர வேற எதுவுமே மனுஷனுடைய புத்தியில இல்ல அப்படின்னு சொல்ற பார்த்தா எதுக்குமே உதவாதவங்களா ஆயிட்டாங்க. அந்த தேக உணர்வுடைய உச்சம் தான் காமம். ஒருத்தர் அந்த கிராமவாசி வந்து பச்சையா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சொன்னாரு ஏதோ ஒரு ஹோட்டல்ல, அதாவது ஒருத்தர் அவங்க முதல்ல வீடு பக்கத்திலே இருந்தோம், அவர் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறாரு. ஏன் சாப்பிடறாருன்றதுக்கு அவர் சொல்றாரு, துண்ணு ருசி பார்த்தவனும் பொண்ணு ருசி பார்த்தவனும் கம்முன்னு இருக்க மாட்டானும். எப்படி பாருங்க, அந்த விகாரத்திலே மனுஷனுடைய புத்தி மூழ்கி இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அது நம்ம சார் எதுக்கும் உதவாதவர் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா, ஒரு பிரதர் சொல்ற ஐடி கம்பெனில நல்ல ஊறி பல வருஷம் இருக்கிறவர், பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் சொல்றாரு, ஐடி கம்பெனில சென்னை அது மாதிரி பெரிய பெரிய சிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு, சனிக்கிழமானாலே கறி மீன் காமம் இது மூணு மட்டும்தான் அங்க இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புத்தியில இருக்குதுன்ற. எல்லாருடைய பாக்கெட்லயும் கருத்தரை சாதனம் இதே தான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க என்ன சொல்லுங்க, ஐடி ஃபீல்ட்ல போய் அங்க பயங்கரமா வேலை வாங்குறாங்க, அது உண்மைதான் இல்ல, அப்படி தொட்டா செட்டு போற மாதிரி இருக்கிறாங்க. இருந்தாலும் அது அப்படி இருந்து நடுவுல ஒரு நாள் லீவு கிடைக்குது போது அவனுடைய புத்தி எங்க போகுது பாருங்க, விகாரத்துக்கு தான் போகுது. அப்ப அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவனுடைய மைண்ட் வந்து விகாரத்தை தவிர எதுலயும் எதையுமே யோசிக்கல. எதுக்கும் உதவாதவர் ஆயிட்டாங்க. இந்த ஞானம் இல்லனா ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு. அடுத்தது சூப்பரா பாபா சொல்றாங்க, எப்படியா இருந்தாலும் விழுந்துதான் ஆக வேண்டியிருக்கு, இந்த ஞானத்தை எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு நிறைய பேர் விட்டுட்டு போறவங்கள நானும் பார்த்திருக்கிறேன். நல்லா அவ்வளவு பாவனை கேக்குறாங்க, வராங்க, ஒரு ஒரு மாசம் வரையும் வராரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ரீசன் சொல்லி வரல, அதுக்கப்புறம் போய் அவங்க கடையிலே போய் பாக்குறோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் ஓப்பனாவே சொல்றேன், என்னால விகாரம் இல்லாம இருக்க முடியல அப்படிங்கிறாரு. சோ நீங்க எந்த நேரமும் விகாரத்தை விடுங்க விடுங்கன்னு சொல்றீங்க, எனக்கு ரொம்ப உறுத்துது பிரதர், அதனாலதான் வரல பிரதர். பாபா சொல்றாரு, உறுத்தினாலும் நீ அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போதுதான் உனக்கு அதை விடணும்ன்ற வைராக்கியம் வரும். ஏன்னா ஒரு வினாடியில டக்குன்னு விடவும் முடியாதுதான், பட் ஆனா அந்த வைராக்கியம் வரணும். ஞானம் இல்லைன்னா எதுக்கும் உதவாம போயிடுவேன்றார் பாபா. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன். நம்ம எப்படி இருந்தோம் இந்த ஞானம் இல்லாம, நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அப்படின்னு. ஏன்னா சரீர நிர்வாகத்துக்காக பெண்கள் கூட படிக்கிற உலகம் ஆயிடுச்சு இப்ப, அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா 21 பேர், ஏன்னா அப்பெல்லாம் வந்து இப்ப மாதிரி கிடையாது இல்லையா, இந்த மாதிரி திடீர் மரணமும் இருக்காது, அதனால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே கவலையான உலகம் ஆயிடுச்சு. அப்ப அதெல்லாம் படிக்கும்போது இதுக்கு படிக்க உனக்கு டைம் இல்லையா, கேட்டா என் பையன் பிளஸ் டூ படிக்கிறான், அவன் வேலைக்கு போறான், டைம் இல்ல, இது இல்ல. உண்மையிலே உங்க குழந்தை மேல உங்களுக்கு அன்பு இல்லைன்றதுதான் உண்மை. ஏன்னா 21 பிறவிக்கான ஆட்சி அவனுக்கு கொடுக்கணும்ன்ற அன்பு தான் உண்மையான அன்பு. இத படிங்க, இதுதான் உங்களுடைய வேலை. ஆனா அதுக்காக சரி பாபா, சூப்பரா கேக்குறேன், சரி பாபா நான் இங்கேயே வந்து உட்கார்ந்துக்கிறேன், நான் படிச்சுட்டே இருக்கிறாங்க பகவத்கீதை. நீ இங்கேயே உட்காந்துக்கிட்டோம்னா மத்தவங்களுக்கு யாரு ஞானம் கொடுக்குது? உன் ஃப்ரெண்டு, உன் உறவினர்கள் எல்லாம் உன் கர்ம கணக்குல இருந்தவங்க தானே இன்னைக்கு கடைசி பிறகு உன் கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே. இந்த ஞானத்தை படிச்சு மத்தவங்களுக்கும் படிச்சு சொல்லி கொடுக்கணும், இங்கேயே இருந்துடக் கூடாது. இந்த ஞானம் ஒருத்தர் இப்ப படிக்கிறதே இல்லைன்னா அவங்க பிராமண குலத்தை சார்ந்தவங்களே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா. அவங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்றது எப்படி தெரியும்? ஞானம் புரிஞ்சிச்சுன்னா அவங்களால மத்தவங்களுக்கு புரிய வைக்காம இருக்கவே முடியாது. ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? அவங்க நடத்துற விதத்துல புரியும். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க காமத்துல விழுந்த தப்பு இல்லைன்னா தவிர அங்க விழுந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா அவங்க ஏன் அப்படி கொடுக்கறாங்க இல்லையா? அவசரர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த உங்களை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அஞ்ஞானத்துல கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னடா தலைய வீசிட்டு போறாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். என்னடா எதிர்த்து விட மாட்டான், அதே மாதிரி இந்த ஞானத்தை கொடுத்தா என்ன தலைய வீசிட்டு போறாங்க, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு உங்க மேல மரியாதையே வரும். இவ்வளவு அவமானப்படுத்தினாலும் இது இருக்கு, அதாவது உங்களை ரொம்ப திட்டுறாங்கன்னு வச்சுக்கா கண்ணா பின்னிட்டு கம்முன்னு இருந்து சரிங்க, நீங்க இன்னும் கூட திட்டினாலும் திட்டுங்க, நான் டெய்லியும் கூட வரேன், ஒரு மணி நேரம் கூட திட்டுங்க, இந்த அஞ்சு நிமிஷம் இத மட்டும் கொஞ்சம் அமைதியா கேளுங்களாம் அப்படின்னு சொல்லுங்களாம். கேப்பாங்க, முயற்சி பண்ணுங்க, அதோடைய பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். அந்த மாதிரி ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா எனக்கு பேசவே விட மாட்டாரோ, பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாரு, திட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நடுவில் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இருப்பேன். அப்ப நான் ஒரு டைம் பிரதர் உங்களால வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருக்க முடியுமா? அரை மணி நேரம் கூட இல்ல, பத்து நிமிஷம் அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க உங்களால பத்து நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியல பாருங்க. என்ன ஃபுல்லா பேச விடுங்களா, பத்து நிமிஷம் நீங்க எதுவுமே வாய்த்தர, ஏன்னா அது எப்படின்னா நம்ம ஒண்ணு கேட்டோன்னே அதுல அப்படியே டவுட் கேட்டு போயிட்டே இருக்கும். அதனால பத்து நிமிஷம் நான் ஃபுல்லா பேசி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் சரி நீங்க இவ்வளவு கேக்குறீங்க நான் கேக்குறேன் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கால் பண்றதே விட்டுட்டாரு. சோ ஏன்னா அவருக்கு அது புரியல, புரியாததான் வந்து மற்ற விஷயமே பேசினார், புரிஞ்சாடனே அப்படியே விட்டுட்டாரு. சரி, அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நூறு பேருக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா ஒரு ரத்தினமாவது அங்கிருந்து உருவாகும். அது எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னார் இல்லையா, ஒரு மூணு குழந்தை உருவானா கூட அது என்ன சாதாரண விஷயமான்ற. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரிதான் பேனர் வைக்கிறது, கேலண்டர் வைக்கிறது, இது மாதிரி நிறைய பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா உருவாகும். இப்ப நம்ம வச்ச கேலண்டர்ல வெறும் 500 கேலண்டர் தான் பஸ்ல கொட்டணும், பாத்தீங்கன்னா 50 பேருக்கு மேல கால் பண்ணி சென்டருக்கு போயிருக்காங்க. சாதாரண விஷயமா அது, அதுவும் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே நெட்லயே பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதான் மெயின், அதான் பாபா சொல்ற தேல் வந்து போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டா இருந்தா அது ஏதாவது உயிர் உள்ள பொருளோ அப்படின்னு கொத்துமா, டெஸ்ட் பண்ணுமா? அந்த மாதிரி இது நம்ம இனத்து ஆத்மா தானா, டெஸ்ட் பண்ணுங்க. நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு தடவை பாத்தீங்கன்னா எல்லா பஸ்லயும் கேலண்டர் கட்டி நைட்டு 10 ஆயிடுச்சு, 4 மணிக்கு கட்ட ஆரம்பிச்சு நைட்டு 10 கடைசி பஸ் கடைசி கேலண்டர் கையில இருக்கிறது போய் கட்டுறோம். கட்டின உடனே அது அது அந்த பஸ்ஸும் அது கடைசி போக தேவை ஹால்ட் அந்த இடத்துல. அப்ப அது கேக்குற இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இவ்வளவு ஆர்வமா அந்த டிரைவரும் கேக்குறாரு, கிளீனரும் கேக்குறாரு, கண்டக்டர் கண்டக்டர் கேக்குறாரு, ரெண்டு பேருமே அது ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு ஆர்வமா கேப்பாங்களா அப்படின்ட்டு. அதான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க சேவையில பிஸியா இருந்துட்டீங்கன்னா அடுத்த சேவை வாய்ப்பு அடுத்த சேவை வாய்ப்பு தானே வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் சென்டருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாம் அப்படிதான், எப்படி கிடைக்குன்னா அவங்க சேவை பாபா கொடுக்கற சேவையை அந்த ஆர்வத்தோட பண்றத பார்த்து அடுத்த சேவை பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கு, பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சேவையில பிஸியா இருக்கிறதே உங்களுடைய மைண்ட் இந்த போதை இல்லையா, நீங்க தூய்மையா இருந்துருங்கன்னு சொல்லும் போது உங்களுக்கு தூய்மையா இருக்க தோணும், தூய்மையா இருந்தா உங்களால சொல்ல முடியாது, உங்களால சேவைக்கே வர முடியாது. சோ அதனால இதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. சேவை ரொம்ப 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 முக்கியமானது தூய்மையா இருக்கிறதுக்கும். சோ இந்த மாதிரி ஞானம் கொடுக்கறதுல தேர்ச்சி உடையவராகணும். அதே நேரத்தை அழிவற்ற செல்வத்தை யாருக்கும் வீணா கொடுக்க கூடாது அப்படின்னு என்ன, ஒரு சில பயங்கரமா நக்கல் பண்ணணும்னு பேசுவாங்க. தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறது வேற, நக்கல் பண்ணணும் அந்த மாதிரி வீணா நீங்க கொடுக்க வேண்டாம். அழிவற்ற செல்வத்தை பாத்திரம் அறிஞ்சுதான் தானம் கொடுக்கணும். அது அப்படியே ஸ்தூல செல்வத்துக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க கொடுக்கறத வச்சு அவங்க ஏதாவது பாவம் பண்ணாங்கன்னா அந்த தானம் கொடுத்தவர் மேல வந்துடும். அது கடனே கொடுத்தா கூட அந்த பாவம் உங்களுக்கு வந்துடும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு, சரி அஞ்ஞானிகள் கிட்ட தொடர்பு வச்சுக்கூடாது, பாபா குழந்தைகிட்ட தான் தொடர்பு வச்சுக்கணும். ஒரு பாபா குழந்தை அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும், அதுக்கு கடன் வேணும்ட்டு இன்னொரு பாபா குழந்தைகிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த பாவச்சுமை உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஆனா ரொம்ப இத ஃபாலோ பண்றது வந்து ரொம்ப யுக்தியா இருக்கும். ஏழையா இருந்தா தப்பிச்சிட்டோம், பணக்காரா இருந்தா மாட்டிக்குவோம் இல்லையா? சோ ஆனா கண்டிப்பா பாவம் வரும். சரி, நீங்க கரெக்டா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணா சொல்லிடலாம், இதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், வேற எதுக்கு வேணாலும் கொடுக்குறேன், இதுக்கு கொடுக்க மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்ற வேண்டியதான். சரி, அதே மாதிரி பைசா கூட பாபா கிட்ட கேட்டு இது ஸ்ரீமத்து தானா, அவர் உண்மையிலேயே ஸ்ரீமத் படி தான் பயன்படுத்துவாரா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்ற. சோ அது ரொம்ப முக்கியம். இன்னும் கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாபா குழந்தைங்களே சரிக்கு நிமித்தமா இருக்கிறவங்களே தப்பா காசு தேவையில்லாம செலவு பண்றாங்கன்ட்டு கொடுக்கறத நிறுத்திட்டு வேற சென்டர்ல கொடுக்கறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அது ஞானம் தெரியுது இல்ல, பாக்குறாங்க பாபா குழந்தைனா கண்ண மூடிட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? சோ அவங்க உண்மையிலே சேவை எப்படி பண்றாங்க அதையெல்லாம் பார்த்துட்டும் கொடுக்கணும். சோ அந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுக்கறவங்களுக்கு மார்க்கும் பாபா பயங்கரமா கொடுப்பாரு. பாபா சொல்றாரு, ஏன்னா ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில சொல்றாரு, நாங்க நிறைய டாக்ஸ் கட்டுறோம், ஆனா அந்த டாக்ஸ் வீணா போறத பார்க்கும் போது எங்களுக்கு கோபம் வருதுன்றார். இப்ப பாருங்க, இது வந்து பாபாவோட இது இல்ல, இது உண்மையிலே நம்மளது கிடையாது, பட் ஆனா அது வீணா போகுதா இல்லையா அதையும் நாம கவனிக்கணும். நிறைய சேவை 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 ஒரு பாபாக்கு வந்து கூட உருவாகல, அப்ப உருவாக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். பாபா சொல்றாரு, சோ ரொம்ப எச்சரிக்கை தேவை, ரொம்ப எச்சரிக்கை தேவை, இல்லாட்டினா அந்த பாவம் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? சோ இது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒருத்தர் போறாரு, ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு போறாங்க, வாங்க எங்க சென்டருக்கு வாங்க, சூப்பரா இருக்கும், நல்லா பயங்கர வைப்ரேஷன், உள்ள வந்தவனே ஏசி ஏசியை பார்த்தேன், டே இது ஆன்மீகன்னு சொல்லாதடா ஊரை ஏமாத்துறீங்கன்ட்டு அவர் கேட்டார் இல்லையா? அப்ப அப்ப பாருங்க, அவங்க வந்து அது ஒரு பகட்டு, மற்றவரு பயங்கர பந்தாவா இருக்கிற ஈஷா வேலை கூட அதெல்லாம் பண்றது கிடையாது. சோ அப்ப இதெல்லாம் கூட பாக்குறாங்க. சோ அப்ப நம்ம கவனிக்கணும், காசு நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு கொடுத்து அது பாவ காரியத்துக்கு பயன்படுத்துச்சுன்னா இங்க பாபா பேர் கேட்டு போகுது. சோ அதையும் மக்கள் கவனிக்கிறாங்க, அதை நம்ம பாக்கணும். ஏன்னா மக்கள் கிட்ட பாபாவுடைய குழந்தைங்க நாம முழுமையான பிச்சைக்காரங்க, உண்மையில ஆன்மீகத்துக்காக தான் இருக்கிறோம் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்துறதுதான் மெயின். நாங்க ரொம்ப சொகுசா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறதே அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நிந்தனை தான் இல்லையா? சோ அதுக்குதான் பாபா சொல்ற, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையே கேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ற. இதுல நிறைய அர்த்தம் இருக்குது, யோசிங்க. சரி, அதே மாதிரி இங்க மதுபன்ல வந்து நிறைய பில்டிங் கட்டுறோம், ஆனா அது எல்லாம் குழந்தைங்களுக்காக, இருந்தாலும் இதெல்லாம் உடையதான் போகுது. பூகம் ஏற்பட்டா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டணும், மிகப்பெரிய கோயிலா இருந்தாலும் அழிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்லிட்டா, நம்ம ராஜ்யத்துல இது நடக்காது இல்லையா? இப்ப சங்கமயுகம் வந்து பாபா உருவாக்குனா கூட அது ராவண ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்குது. ராவண ராஜ்யத்துல இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடும் கண்டிப்பா. ஆனா நம்ம ராஜ்யம் எது? சொர்க்கம், சத்தியுகம். அங்க இப்படி எல்லாம் நடக்காது. காத்து கூட அப்படியே நம்மள தாளாற்ற மாதிரிதான் இருக்கும், அப்படியே சூறாவளி அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. இன்னைக்கு அப்படியே பெருசா அமெரிக்கா ரஷ்யான்ட்டு அப்படியே மயங்கி கிடக்குறீங்களா, அதெல்லாம் இருக்காது. அது இருந்தாலும் அதுக்கு வேல்யூ கிடையாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும் அங்க சொர்க்கம். பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும், ஆனா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது. இது தெரியாதனாலதான் எல்லாம் வெளிநாடு வெளிநாடுன்னு வச்சுட்டு ஓடிடுறாங்க. உலகமே கார் இருள் இருக்கும், இதே பாரத பூமி அந்த மாதிரி ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. பாபாவுடைய இந்த ஸ்கூல் எவ்வளவு பெரிய ஸ்கூல், இதுல டீச்சர்களாகிய நீங்க நம்பர் பிரகாரம் இருக்கிறீங்க, எல்லோரும் ஒண்ணு மாதிரி இருக்கிறது கிடையாது. எல்லோரையும் விட பெரிய டீச்சர் சிவா பாபா, மற்றவங்களும் குட்டி குட்டி டீச்சர், கீதா பாடசால சென்ட்ரல் எடுக்கிறோம் குட்டி குட்டி டீச்சர் டீச்சர் தான், பட் இருந்தாலும் பெரிய டீச்சர் சொல்றதான் சொல்றோம் இல்லையா. சோ பெரிய டீச்சர் யாரு, சிவபாபா. சோ மிகப்பெரிய ஸ்கூல், தேவதை ஆக்கிற ஸ்கூல். சோ பாபாவுக்கு அடுத்ததான் மிகப்பெரிய டீச்சர் யாரு, இந்த பிரம்மபுத்திரா நதி, அதாவது பிரம்ம பாபா. ஸ்வமேவ மாதஸ பிதா, அதாவது நீங்களே தாயும் தந்தையும்னு சொல்றாங்க. அதனால சிவபாபா அப்பா, பிரம்மா பாபா அம்மா, ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறாங்க. பிறகு சரஸ்வதியின் பேரும் இருக்குது. பிரம்மாவின் ராசிப்படி பிரம்மபுத்திரா பேரு சரியானது. கடல் மற்றும் பிரம்மபுத்திரா நதியின் மேலா நடக்குது அப்படின்னு காமிச்சாங்க. ஆனா இங்க உண்மையில ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மேல அதாவது சந்திப்பு நடக்குது. இதோடைய நினைவார்த்தமா தான் பக்தி மார்க்கத்துல அப்படி காட்டிட்டாங்க. நல்லது சொல்ற மிகப்பெரிய ஸ்கூல், பட் எல்லாரும் நம்பர் வரிசைப்படி இருக்கிறாங்க. சோ ஒரு சில டீச்சர் சூப்பரான இருக்காங்க, ஒரு சில அதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே மாதாஜி எழுத்து கூட்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எங்களை படிக்கவும் விட மாட்டாங்க அப்படின்னு கேக்குறவங்களாம் இருக்கிறாங்க. சோ வசிக்கிரமம் இருக்குது. சோ பாபா சொல்லிட்டாரு டெய்லியும் நம்ம அங்க போகணும், நீங்க அங்க போய் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதானே உண்மை, போறதே முரளிக்குதான். அங்க எழுத்து கூட்டி படிச்சா உங்களுக்கு என்ன புரியும் இல்லையா. சோ நீங்க வாங்கி படிக்கணும், அல்லது ஒழுங்கா படிக்கிற இடத்துக்கு போகணும். இல்ல இல்ல இது எங்க ஏரியா சென்டருக்கு தான் நாங்க போவோம், பக்கத்துல இன்னொரு ஏரியா சென்டருக்கு அது வேற ஒருத்தவங்களுக்கு நாங்க போக மாட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. பாபா சொல்ற யார் வேணா எந்த சென்டர்ல வேணாலும் போய் கேட்கலாம் அப்படின்னு பாபா சொல்லிருக்காரு. இதெல்லாம் பாபா முரளியில சொன்னது. சோ முரளிய ஒழுங்கா படிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும், அது ஒழுங்கா படிக்காதவங்களுக்கு தான் இவங்களுக்கே ஒரு குற்றமாப்பாங்க. அங்க போகக்கூடாது, அப்ப போகும்போது இன்னமும் திருடம் போற மாதிரி பயந்துகிட்ட போய் நான் இங்க வந்தேன் அங்க சொல்லிடாதீங்க இல்லையா. அதுதான் அதே மாதிரி நிறைய பேர் பேசும்போது கூட சொல்லுவோம், நான் உங்ககிட்ட பேசணும் அங்க சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. பாபா இல்லையா, எல்லாத்துலயும் பாபா தான் இருக்கிறாரு, பாபாவுடைய ஞானம் தான் இருக்குது. அதனால எல்லாம் வரிசைக்கிரமமா தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல முதல் ரெண்டு இடத்துல, அதாவது பாபாவுக்கு அடுத்ததா முதல் ரெண்டு இடத்துல மம்மா, சாரி பாபா மம்மா இருக்கிறாங்க. இப்ப ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு தான் நதி கடலின் சந்திப்பு அப்படின்னு காட்டுறாங்க பக்தி மார்க்கத்துல. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை மற்றும் பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியசாரம், மிக மிக அன்பிற்குரிய தந்தை அவருடையவரா ஆகணும், மிகவும் அன்பிற்குரிய தந்தையுடையவரா ஆகணும், அதுக்கு முன்னாடி முழு நஷ்டமாக ஆகணும் இல்லையா. அப்பதான் பாபா உடையவர். பாபா உடையவர்னா அதான் சிவன் சொத்துக்குள்ள நாசம், சிவனுடைய ஆயிட்டனா எனக்கு வேற யாருமே இல்லைன்னு. சிவனுடைய ராயத்தனா எனக்கு யாருமே இல்ல. இதோடைய நினைவாதான் பக்தியில என்ன பண்ணும், ஐயோ சிவலிங்கம் எல்லாம் உள்ள வச்சிடாதீங்க, அப்படின்னு சொல்றது இல்லையா. சோ முழு நஷ்டமாக ஆகணும், அப்பதான் நான் சிவனுடைய தைரியமா கம்பீரமா சொல்ல முடியும். மனநிலை உறுதியா ஆயிடுச்சு அப்படின்னா சேவையில ஈடுபடணும் அப்படின்னு இவங்க தாரணைக்கு இப்படி மாத்தி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா உள்ள எப்படி இருக்குன்னா தாரணை ஆயிடுச்சு அப்படின்னா முழுசா அர்ப்பணமாகணும், அப்படின்னா ஈஸ்வரனுடையவராகணும், சேவையில மூழ்கணும். இப்ப அந்த மனநிலைக்கு அர்த்தம் என்ன அர்த்தம், ஞானம் கரெக்டா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே தாரணை பண்ணுது, அப்படியே பாபாவுடைய நஷ்டமாக ஃபுல்லா சேவையில தன்னை ஃபுல்லா அர்ப்பணிக்கணும். ஆனா இங்க மனநிலை உறுதியான பிறகுதான் சேவையில ஈடுபடணும். சோ அது நல்லதுதான், மனநிலை உறுதியான பிறகு சேவையில ஈடுபட்டா சேவையில சம்ஸ்காரம் முதல் வராது, ஆனா சேவை செய்யறதுக்கு ஆளே இல்லாம போயிடும் இல்லையா. அதனால சேவை செய்யும் போதுதான் மனநிலையே உறுதியாகும். ஆனா பாபாவோட அது அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி ஃபுல் பாபா நினைவுல இருங்க, சேவையெல்லாம் அப்புறம் தான் நினைவுலயே சேவை செய்யுங்க, சேவை செய்யறதுல மும்முரமாயி நினைவு விட்டுறாதீங்க, அது மாதிரி நம்ம பயிற்சி கொடுத்து பண்ணணும். சரி, இந்த உலகத்தின் மீது இதயபூர்வமான வைராக்கியம் கொண்டு தூய்மை ஆகுறதுல தைரியசாலியாகணும். எச்சரிக்கையோடு ஞானத்தையும் சரி ஸ்தூல செல்வத்தையும் சரி எச்சரிக்கையோடு பாத்திரம் அறிந்து கொடுக்கணும். சரி, இப்ப பாபா சொல்ற இந்த உலகத்தின் மீது இதயபூர்வமான வைராக்கியம், இதயபூர்வமா நேசிக்கதான் சொல்லுவாங்க, இதயபூர்வமா வைராக்கியம் வைக்க மாட்டாங்க இல்லையா. சரி ஓகே, அதாவது மனதா அதாவது வலுக்கட்டாயமா வைராக்கியம் வைக்கிறது கிடையாது அப்படி சொல்றாரு பாபா. இல்ல நீங்களே விரும்பி இந்த உலகத்தை வெறுக்கணும், தூய்மையா இருக்கணும், அதுல தைரியம் காட்டுங்க. உண்மையான மகாவீர்னா நெத்தனா பாருங்க, காமத்தையும் கோபத்தையும் வெல்பவன் தான் உண்மையான மகாவீர். அப்படி தூங்க, அதுக்கு தைரியம் வைங்க. சோ எச்சரிக்கையோட தானம் பண்ணணும். இந்த ஞானத்தை ஏற்றுக்க கூடிய சக்தி இருக்குதா, ஒரு குடிகாரன்ட்ட போய் நான் ஞானத்தை சொல்றேன்னா வேஸ்ட் இல்லையா. சோ அந்த மாதிரிதான் விகாரத்திலேயே மூழ்கி இருக்கிறவங்க அந்த நேரம் அவங்களுடைய மனநிலை கேட்கக்கூடிய மனநிலை இருக்கதா பார்த்து சொல்லணும், இல்லைன்னா நம்ம பேசி நேரத்தை வீணாக்க கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாமே இங்க சிக்கனமா செலவு பண்ணணும், சக்தி பணம் வார்த்தை எல்லாமே பாத்திரம் அறிந்து பிச்சைப்படணும். வரதானம் தூய உணர்வின் மூலம் ப்ளூ ப்ளூ அப்படின்னு என்ன அர்த்தம், பறவைக்காய்ச்சல். தூய உணர்வின் மூலம் பறவைக்காய்ச்சல் ப்ளூ வியாதியை அழித்து வரதானங்களினால் வளரக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். தூய உணர்வின் மூலம் ப்ளூ வியாதியை அழித்து வரதானங்களினால் வளரக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எல்லா குழந்தைங்களுக்காகவும் பாப்தாதா கொடுக்கிற மிக உயர்ந்த வழி என்ன அப்படின்னா, குழந்தைகளை சதா தூய உணர்வோடு இருங்க, தூய உள்ளுணர்வோடு இருங்க. சம முக்கியமானது இல்லையா, அந்த காமத்தை வெல்றதுக்கு அல்லது எந்த பலகீனத்தை வெல்றதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரதானம். எப்பவுமே தூய உணர்வு இல்ல, அசுத்தமானவருடைய என்னால முடியுமா, என்னால கரிமீனை விட முடியுமா, பூண்டு வெங்காயத்தை விட முடியுமா, காமத்தை விட முடியுமா, பற்றலை விட முடியுமா, எல்லாம் அசுத்தமான உணர்வு. அந்த அதை உணர்வுல எடுத்துட்டு வராதிங்கன்றது, அந்த எண்ணத்தை உணர்வாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாபா என் கூடவே இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல மறந்துடும். ஆனா உண்மையிலே பாபா கூட இருக்கிறாருன்னு சொன்னா, அதாவது ஸ்தூலமா பிரம்ம பாபா சாக்காரத்துல இருந்தபோது பாபா இருக்கிறாரு அதே ரூம்ல நான் இருக்கிறேன்னா உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், அதுதான். சோ எண்ணத்துக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா. இப்ப நீங்க நினைக்கிறீங்க, எண்ணம் வைக்கிறீங்க அவர் கூடவே இருக்கிறாரு, அது வேலை செய்யல, உணர்வா மாறாத வரைக்கும் அது வேலை செய்யாது. ஆனா இங்க உண்மையிலே பிரம்ம பாபா பக்கத்துல இருக்கிறாரு, அவர் உடம்புல சிவபாபா இருக்காரோ இல்லையோ, பட் பிரம்ம பாபா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் இருக்காரு இருக்காரு நீங்க சொல்ல மாட்டீங்க, என்னெல்லாம் வைக்க மாட்டீங்க, ஆனா அது உணர்வாகவே ஆயிடும். அந்த உணர்வு அது மாதிரி தூய உணர்வு வைக்கணும். என்ன தூய உணர்வு? எல்லாரையும் விட மிக உயர்ந்த ஆத்மனா, கோடியில ஒருத்தம் பாபா என்ன பொறுக்கி எடுத்திருக்கிறாரு, ஜலிச்சு பில்டர் பண்ணி எடுத்திருக்காரு. இந்த ஞானமே எல்லாருக்கும் கிடைக்காது, அப்ப பில்டர் பண்ணிதான் இந்த ஞானமே கிடைக்கும். அப்ப நான் சாதாரண ஆத்மாவா? கோடியில ஒருத்தன் எத்தனை பேர் விழட்டும், எத்தனை பிரம்மகுமாரிகள் கூட விகாரத்துல விழட்டும் இல்லையா, நான் தூய்மையா இருந்து காட்டேன். எத்தனை பேர் வேணும் சேவையே பண்ணாம இருக்கட்டும், சேவை செய்யறதே தப்புன்னு சொல்லட்டும், மேடை போட்டு கூட சொல்லட்டும், நான் சேவை செஞ்சு காட்டேன். ஏன்னா கோடியில ஒருத்தன் அந்த உணர்வை உருவாக்கிட்டே இருக்கணும். இந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் காட்டுறாங்களா அது நான் தான், அந்த தர்மர் காட்டுறாங்களா அது நான் தான், தமிழ் கடவுள் முருகன்றாங்களா அது நான் தான், உணர்வு ஏத்திக்கிட்டே இருக்கும். அந்த உணர்வு எண்ணத்தை உணர்வாக்கணும், திரும்ப திரும்ப அந்த எண்ணத்தை உணர்வு பூர்வமா சொல்லும் போது அது உணர்வாயிடும். இப்ப நீங்களே கிருஷ்ணர், இப்ப நான் சரவணன்றத வந்து எண்ணம் வைக்க தேவையில்ல, அந்த உணர்வு இருக்குது நான் சரவணன். அந்த மாதிரி நான் நாராயணன்றது எண்ணமா வச்சுட்டு இருக்கேன், அது உணர்வாவே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குணம் வெளிப்படும். உணர்வுக்கு எடுத்துட்டு வர்றதுதான் இல்லையா, நான் கோடியில ஒருத்தன் என்ன வைக்கிறீங்க, ஆனா அது உணர்வா இருக்குதா? ஐஏஎஸ் பாஸ் ஆகி கலெக்டர் ஆகுறாங்கன்னா நான் கோடியில ஒருத்தன், அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்குது, ஆனா உங்களுக்கு ஏன் இல்லை? இங்க உள்ள வர்றதுக்கே கோடியில ஒருத்தன் தான் வர முடியும். அப்ப எல்லாரும் விழுற விகாரத்துல நான் விழுவேன்னா, கல்யாணம்னா எல்லாம் சரியாயிடும், காமத்துல வீழ்ந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க வலுக்கட்டாயமா. சென்டர்லாம் போய் கேட்டாங்க, சென்டர்லயும் விடல அவங்க, இல்லப்பா நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனா டச் பண்ணவே விடல, வருஷக்கணக்காயிடுச்சு. ஆச்சரியம் வச்சு அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன யாரு, நம்ம பாபா நம்மள எப்படி வளர்த்து இருக்கிறாரு அப்படின்றாங்க. சோ அதுதான், அப்ப அந்த உணர்வு நான் யாரு, அந்த ரத்தத்துல ஊறணும்னுவாங்களே, இங்க தப்பான விஷயத்தெல்லாம் ரத்தத்துல ஊறணும்ன்றாங்க, தமிழ்ன்ற உணர்வு ஊறணும், இந்த ஜாதிக்காரன்ற உணர்வு ஊறணும். கடவுளுடைய குழந்தை கோடியில ஒருத்தன செலக்ட் பண்ணி இருக்கிறாரு, அந்த உணர்வோடு இருங்க, இதுதான் சுத்தமான உணர்வு. நான் தமிழ், நான் இந்த ஜாதிக்காரன், அதெல்லாம் சுத்தமான உணர்வு கிடையாது. உயர்ந்த பிராமணன் சிவன் கிட்ட நேரடியா படிக்கிறவன், கோடியில ஒருத்த அந்த அந்த கோடியில சிலர், அந்த சிலரிலும் மிக சிலர்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவன். இப்படி நினைங்க, ஏன்னா அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும், உங்களுடைய சேவை அந்த மாதிரி இருக்கும், அத வந்து பாபா காட்சியில வெளிப்படுத்தியே தீருவேன் இல்லையா. ஸ்தூலமா சேவை செய்யாம சூக்ஷ்ம சேவை சம பக்கா ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அது கடைசியில கண்டிப்பா வெளிப்படும். அதுதான் நான் இந்த உணர்வு எடுத்துட்டு வாங்க. அது மாதிரி ஒரு பிரதர் சொன்னாரு, நான் அவர்கிட்ட சொல்றேன், பிரதர் நீங்க நிறைய ஞானம் சொல்லுங்க, நீங்களே ஏன் இந்த சேவை பண்ணக்கூடாது, ஏன் வீடியோ போடக்கூடாது? அவர் சொல்றாரு, பிரதர் நான் என்ன சேவை செய்யறேன்னு உங்களுக்கு கடைசியில தெரியும். அப்ப அது சூக்ஷ்ம சேவை சொல்றாரு, என்னென்ன பண்றேன்னு உங்களுக்கு கடைசியில தான் தெரியும், பாபா என்ன அதுக்காக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு நாள் சொல்லும் போது அந்த சூக்ஷ்ம சேவையோட ரகசியத்தை சொல்ற. சரி, அதனால நான் எல்லாரையும் விட உயர்ந்த ஆத்மா இது இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். அந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது உண்மையிலே இப்ப சங்கம் யுகத்துல நடக்கிறதுடைய நினை, மிக உயர்ந்தவன் தான், எல்லா பிராமணர்களையும் விட நான் உயர்ந்தவன், மலை இமயமலை பாபா சொல்றாரு பிரம்மபுத்திரா மிகப்பெரிய நதி, அந்த மாதிரி நான், நீங்க தானே பிரம்மபுத்திரா, பிரம்மாவுடைய குழந்தை நீங்க தானே, பிரம்மா புத்திரா நதி, அது ஆக்சுவலா பிரம்மாவுடைய இதுன்னு சொல்றாரு, பட் பிரம்மபுத்திரானா என்ன அர்த்தம், பிரம்மாவுடைய குழந்தை நான் தான் அது பிரம்மபுத்திரா. அந்த உணர்வுல இருக்கணும், நான் தேவ ஆத்மா, இந்த யுகத்தை சார்ந்தவனே கிடையாது. ஏலியன்ஸ் ஏலியன்ஸ்ன்றாங்களே, நான் தான்ப்பா ஏலியன்ஸ், பரந்தாமத்துல இருந்து மட்டும் வரல, வேற ஒரு யுகத்துல இருந்து வந்திருக்கிறேன், சத்யுகத்துல இருந்து வந்திருக்கேன், நான் தேவ ஆத்மா, இந்த யுகத்தை சார்ந்தவனே கிடையாது. இந்த யுகத்துடைய குணாதிசயம் எனக்கு கிடையாது, இந்த குணத்துடைய பாஷையா எனக்கு புரியாது, என்னுடைய பாஷா அன்பு அமைதி தான், நான் தேவ ஆத்மாவா இருக்கிறேன், மகான் ஆத்மானா, என்னுடைய நடிப்பு விசேஷமான நடிப்பு, யாராலும் நடிக்க முடியாத நடிப்பு நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். பாபா சொல்றாரு, யாராலும் செய்ய முடியாததை செஞ்சு காட்டுங்க. அந்த மாதிரி யாராலும் செய்ய முடியாததை செய்யறதுக்காகவே பாபா என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்ற இந்த உணர்வு உங்களுக்குள்ள நிரந்தரமா இருந்தா வீணானவைன்ற பறவை காய்ச்சல் வரவே வராது. ஏன் ஃப்ளூவர் சொல்றாருன்னா, அது ஒரு நாட்டுல ஒரு பறவைக்கு வந்துச்சுன்னா அந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பறவைக்கும் பறவைடும். சோ அது ஒவ்வொரு தடையும் வரும்போது நீங்க கவனிக்கலாம், சைனால வந்துச்சுன்னா சைனால இருக்கிற அத்தனை கோழியும் கொண்டுடுவாங்க. ஏன்னா அது அப்படியே மனுஷனுக்கு பரவ ஆரம்பிச்சு. சோ எல்லாத்தையும் வச்சுக்காங்க, அது எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு. சோ அது மாதிரி இந்த வீணானவை கொஞ்சம் புந்துச்சுன்னா எல்லாம் வந்துடும். அது வராம இருக்கணும், நான் யாரு யாரு அந்த போதை ஏத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சிலர் அஞ்ஞானத்துல அவங்க பார்த்தாலே சிரிப்பா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அப்படியே தன்னை மிகப்பெரியவரா, நல்லா எப்படி திரும்ப இருப்பா, நல்லா பேசினா எப்படி திரும்ப இருப்பான், எனக்கெல்லாம் யாரெல்லாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க நீங்க அப்படி பேசணும், உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். நான் சாதாரண ஆத்மா, ஆனா ஆன்மீக விஷயத்துல நான் பெரிய ஆள் அது சொல்லணும் இல்லையா. குறிப்பா குணத்துல நான் பெரியவன், என்ன மாதிரி குணவான் யாருமே இல்ல அப்படி சொல்லணும். விசேஷ நடிப்பு என்னுடைய நடிப்பு, மத்தவங்க யாரும் நடிக்கலன்றதுக்காக அது எனக்கு கவலை இல்ல. என் நடிப்பு இதுதான், நான் இப்படிதான் பண்ணுவேன். பாபா சொன்னது எனக்கு மட்டும்தான்ப்பா புரிஞ்சிருக்குது, யாருக்குமே புரியல. புரிஞ்சுகிட்டு நானுமே பண்ணலன்னா நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியாம உள்ளுக்குள்ள புரிஞ்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த ஞானம் ஃபுல்லா புரியல, புரிஞ்சுட்டாங்கன்னா வெளில வந்துருவாங்க, ஏன்னா அதுல ஆன்சர் இருக்குது. எங்க இந்த தூய உணர்வு இருக்குதோ அங்க அசுத்த உணர்வு வரவே முடியாது, இருக்கவே முடியாது. நான் அமைதியின் சொருவம், என்ன ஆனாலும் நான் அமைதியா தான் இருப்பேன். என்ன மாதிரி அமைதியானவன் யாருமே இருக்க முடியாது தெரியுமா? சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ள, நீங்க மத்தவங்க கிட்ட கூட சொல்லுங்க நல்லது தானே, இல்ல அப்படின்னா நான் அமைதியா தான் சார். அப்படி இதன் மூலம் வீண்ணம்ன்ற வியாதியில இருந்து கடின உழைப்புல இருந்தும் தப்பிச்சிடுவீங்க. இந்த எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க இல்லையா, சோ அந்த எண்ணம் உருவாக்க உருவாக்க அதுவாகவே நடக்கிறது ஈஸியாவே இருக்கும். நான் தான் இந்த நாராயணன். ராமருடைய மகன் லவகுசாவுக்கு வந்து வசிஷ்டர் வந்து கதையை சொல்லுவார், ராமருடைய கதை. அது ஆக்சுவலா அவருடைய கதை தான், அவங்க குடும்பத்து கதை தானே. அந்த மாதிரி நீங்க நாராயணன்னே நம்புங்க, இப்ப நீங்க சத்யுகத்துலதான் இருக்கிறீங்க. ஆனா யாரோ உங்களுக்கு கதை சொல்றாரு, பாபா வந்து கதை சொல்றாரு, நீ எப்படியெல்லாம் பண்ணி நாராயணன் ஆன தெரியுமான்ற அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணி நீ நாராயணன் ஆன, நாராயணன் ஆயிட்டீங்க, நாராயணனே தான் நீங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் உன்னுடைய கணவனால மனைவியால காமத்தின் டார்ச்சர் வந்தது, நீ கொஞ்சம் கூட அசஞ்சு கொடுக்கல, தைரியத்தை காட்டின, இப்ப நாராயணன் ஆயிட்டேன், நாராயணன் ஆயிட்டேன் நான். அப்ப ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும்போது அப்ப நீங்க வந்து நான் நாராயணனா தான் இருக்கிறேன், இந்த டெஸ்ட் பேப்பர் இப்படி பண்ணதுனால நீ நாராயணன் ஆனடான் பாபத்ரா. எப்படி பண்ணதுனால, அப்புறம் முரளியில என்ன பண்ணணும் அந்த டெஸ்ட் பேப்பர் இருக்குன்னு நமக்கு ஞாபகம் வச்சுட்டு அதை அப்படியே அப்ளை பண்ண அதனால ஆயிட்டேன். நிறைய வீண் எண்ணத்தை வந்தாங்க, ஆனா கண்டுக்கவே இல்லை, அவங்க நடிப்பை நடிக்கிறாங்க, நான் ராஜ்யத்தை அடையிற வேலையை நான் பண்றேன், புடிச்சு இழுக்கிற வேலையை அவங்க பாக்குறாங்க, காலை புடிச்சு இழுக்கிறாங்கன்னா கட்சி வரைக்கும் அவங்க நம்ம காலை கீழே இருப்பாங்கன்னு அர்த்தம். வேலைக்காரனா நான் நாராயணன், பாபா சொன்ன மாதிரி அந்த நாராயணன் இலக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, ஆத்மா மட்டும் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு, நாராயணன் ஆயிட்டேன். என் சகோதரர்களை எழுப்பணும்ன்ற அந்த உள்ளுணர்வு மட்டும் இருந்துச்சு, ஆயிட்டேன். உணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு, நான் சாதாரண ஆத்மா கிடையாது. மற்றபடி இந்த மாயை சீமத்தை தப்பா சொல்றது இதெல்லாம் பொறுத்துக்கிறவங்க யார், ஒரு கமலாசன் பாட்டு வருமே, பொறுப்பது புழுக்களின் இனமே, வா அழிப்பது புலிகளின் குணமே. நான் புலி சிங்கம், பாபா சொல்றாரு பெண் சிங்க குட்டிகள் நீங்க இல்லையா, ஆடு மாதிரி தலை குனிஞ்சு இருக்காதுங்க, நிமிந்துருங்க, மாயைய வெல்லுங்க. இந்த ஞான சொரூபத்துல இருந்தாலே எல்லாம் ஓடி போயிடுவாங்க, தடையெல்லாம் ஓடி போயிடும். நாராயணன் அரியணை உங்களை வரவேற்கு. அதனால அந்த போதை ஏத்துங்க, நான் சாதாரண ஆத்மா கிடையாது, அந்த போதை ஏற்படுத்துங்க. மாயா நீ என்ன ரூபத்துல வேணாலும் வா, ஆத்ம உணர்வு நான் ஏற்க மாட்டேன். நீ என்ன ரூபத்துல வேணாலும் தடை ஏற்படுத்து, நான் சேவை செய்யறத யாரும் தடுக்க முடியாது. அந்த போதை ஏற்படுத்திக்கிட்டே இருங்க. அம்மாவை பாருங்க, தடுக்கிறதுக்காக கோர்ட்ல வச்சோம், கோர்ட்ல வந்து ஞானம் சொல்றாங்க நியூஸ் பேப்பர்ல வரப்போகுது, சூப்பர்ல. அந்த தடையே நமக்கு ஒரு மிகப்பெரிய சேவை களமா அமைஞ்சிடும். அப்ப கஷ்டமாவே இருக்காது, எதுவும் கஷ்டமாவே இருக்காது. மத்தவங்களுக்கு தான் அது பெரிய விஷயம், அம்மா கோர்ட்ல வாதானது அம்மாவுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா எப்பவுமே அவங்க மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறத அவங்க சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. தூய்மையான எண்ணத்தையே உருவாக்க உருவாக்க அந்த தூய்மையான எண்ணம் அழகா வெளில வரப்போகுது. பாபா உள்ள சொன்னாரு, பிரம்மா குமாரின்ற போர்டு வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுற, கேட்டா நீ விளக்கம் சொல்லு இல்லையா, அதுதான் விளக்கம் சொல்லு, முடிஞ்சு போச்சு. பிரம்மாவுடைய குழந்தை பிரம்மா நடத்தர இருக்கா, பிரம்மா எல்லாருக்கும் அப்பா அப்பா சொல்லு, யார் என்ன பண்ண முடியும். இப்ப பாபா சொல்றாரு அதே மாதிரி சேவையை தடுத்து நிறுத்த, நீங்க பிரம்மகுமாரி பேரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி ஐடியா கொடுக்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கே போனாலும் நம்ம சொல்லலாம், பிரம்மா குமாரினா யாரு, ஆதி தகப்பன் நடத்துறது யாரு, சிவன் எல்லா அவருடைய குழந்தைன்னு சொல்றதுக்கான உரிமை எல்லோருக்கும் இருக்குது. அத நம்ம புரிய வைக்கலாம், எதுக்கு பயப்படணும், ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாரு. அப்ப சேவை சம ஸ்பீடா போகும், ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஆத்மாவுக்கு தான் அந்த டெஸ்ட் பேர் வரும், அந்த சேவை நடக்கும். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆத்மாவா நான் இருக்கிறேன், நீங்க பெருமை தான் படணும், ஏன் பயப்படணும். இப்ப பாபா சொல்றாரு, என்ன பாபாவுடைய வரம் வளர்க்குது, ஒவ்வொரு அடியிலும் வரம் இல்லையா, ஒரு தடை மாயா போடுறான் குழந்தை, அந்த தடையை தாண்டி வா, பாபா கொடுக்கற வரம் இது, அப்படியே தாண்டி போங்க. வரம் என்ன வளர்க்குது, பாபாவுடைய வரம் என்ன வளர்த்துட்டு இருக்குது, அந்த போதையில இருங்க. சேவையில வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறேன் அப்படின்ற அனுபவம் ஆகிட்டே இருக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எப்ப இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், உருவாக்கிட்டே இருக்கணும். சாதாரணமா ஒட்டுமொத்த உலகம் யோகா பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குறது தான் யோகா, இந்த எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்க கத்துக்கணும், அதுதான் அம்மா சொல்லுவாங்க, உங்க புத்தி ஸ்பீடா சுத்தலன்றாங்க. யோகான்றது புத்தி ஸ்பீடா சுத்தணும். நீங்க தனியா இப்ப முரளி கேக்குறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, நல்லா இருக்குது. இத கேட்கும்போது உங்களுக்கு கூட சில ஞான சிந்தனை வரும், ஆனா முரளி கேட்டுட்டு அப்புறம் வேற ஏதோ ஒர்க் பண்ணும்போது ஞான சிந்தனை வரலன்னா என்ன அர்த்தம், புத்தி நின்னுச்சுன்னு அர்த்தம். அந்த சக்தி அப்ப நீங்க உங்களுக்குள்ள அது பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லையா முரளி எடுத்துட்டு இதே மாதிரி வீடியோ போடுங்க, நிறைய பேர் போடுங்க இல்லையா. மத்தவங்க பாக்குறாங்க பாக்கல அது நமக்கு மேல கிடையாது, முதல்ல நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். மாயகிட்ட இருந்து தப்பிக்கிற மிக ஈஸியான வழி சேவை. சேவை 24 மணி நேரம் பிஸியா இருக்கும்போது மாயை எங்க வரும், பிள்ளையாரு கதை தான், தனி வந்து பிடிக்கிறவன் வர, இப்ப பிஸியா இருக்கிறேன் நீ நாளைக்கு வா, எப்பவுமே பிஸியா இருங்க, மாயா வரவே வராது, வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கும். சோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் பாத்துருக்கலையா, அதே மாதிரி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இந்த தூய உள்ளுணர்வை சேரும், இதை போதித்த பாபாவை சேரும் இல்லையா. அந்த தூய உணர்வை உருவாக்கிட்டே இருங்க, அந்த உயர்ந்த எண்ணம் அதான் பாபா சொல்றாரு, மிக உயர்ந்த வழி இதுதான், எப்பவும் தூய உள்ளுணர்வு உருவாக்கிட்டே இருங்க. நான் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு அமைதியானவர், கோடியில ஒருத்தன் தான் இல்லையா, தூரத்துல ஒருத்தங்க அழகா இருக்கிறாங்க பயங்கரமா வரான், யாருன்னு பாக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு, நான் பாக்கிறேன், நான் ஏன் பாக்கணும், நான் நிரம்பி இருக்கிறேன், நான் கோடியில ஒருத்தன், நான் நாராயணன், நான் உலகத்துக்கு சக்தி கொடுக்குறேன். நான் அதை பார்த்தேன்னா ஒரு வினாடியில எனக்கு சக்தி போயிடும், அப்புறம் நான் எங்க உலகத்துக்கு சக்தி கொடுக்க முடியும். அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இரு. அப்ப வீண் எண்ணம்ன்ற பறவை காய்ச்சல் இல்லையா, இந்த பாபா ஞானத்தை தவிர மற்ற எந்த விஷயத்த பார்த்தாலும் கேட்டாலும் நினைச்சாலும் வீண் எண்ணம் தான். இந்த வீண் எண்ணத்தை கொஞ்சம் விட்டீங்கன்னா கடற்கரை கடற்கரை பரவிடும் உடம்பு ஃபுல்லா போச்சு, அதுதான். சோ இந்த தூய்மைக்காக கணவனை மாத்த முடியல, மனைவியை மாத்த முடியல, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீண் எண்ணத்தை ஃபுல்லா கொடுக்கற மிகப்பெரிய சாத்தான டிவி இருக்கும், அதை நீங்க கட் பண்ணிட்டீங்கனாலே கொஞ்சம் தூய்மையின் சக்தி வரும் அவங்களுக்கு. அப்பதான் நீங்க கொடுக்குற ஞானம் கொஞ்சமாவது உள்ள போகும். இதெல்லாம் கட் பண்ணணும். டிவி கட் பண்ணணும், நியூஸ் பேப்பர் கட் பண்ணணும், அதிகமா பேசுறத கட் பண்ணணும். இதெல்லாம் இருக்கும். அப்படியே பேசினாலும் ஃபுல் ஆத்ம உணர்வுல நீங்க இருக்கணும் மெயினா. அது சகோதர ஆத்மான்ற அந்த உணர்வு, அந்த கணவன்ற உணர்வுல நீங்க பாத்தீங்கன்னாலே அது வேலைக்கு ஆகும். சகோதர ஆத்மாட்ட பேசிட்டு இருக்க, நான் சிவனுடைய மனைவி, இது சிவனுடைய குடும்பம், அந்த உணர்வுல இருக்கும்போது தானாவே காம் கட் பண்றது ஈஸியா இருக்கும். சரி, ஸ்லோகன். சங்கம யுகத்துல மரியாதை அடையிறதுக்கு தகுந்த புருஷர்களாக ஆவது. சங்கம யுகத்துல உண்மையிலேயே மரியாதை யாருக்கு? பாபாவுடைய வழிப்படி நடக்கிறவங்களுக்கு. அதுதான் சங்கம யுக மரியாதை, அதாவது ஈஸ்வரிய மரியாதை. சோ அதை அடையிறதுக்கு தகுதியுடையவரா ஆகிறது மரியாதை அடையிறதுக்கு தகுந்த புருஷர்களாக ஆவது. இதுதான் பிராமண வாழ்க்கையுடைய லட்சியமே. அதாவது மிக உயர்ந்த நடத்தை உள்ள மிக உயர்ந்தவரா ஆகிறது தான் பிராமண வாழ்க்கையின் லட்சியமே. அதுதான் மரியாதைக்குரியவர் ஆகிறது இல்லையா? சோ நடத்தை, மிக உயர்ந்த நடத்தை உடைய பிராமணன் ஆகிறது தான் உங்களுடைய லட்சியமா இருக்கும். உங்களுடைய நடத்தை வந்து அப்படியே சொக்க தங்கமா இருக்கணும்னு வாங்குவாங்க, அந்த மாதிரி ஆகிறது தான் உங்களுடைய லட்சியமா இருக்கும். பிராமண வாழ்க்கையுடைய மிக உயர்ந்த லட்சியம் என்னது? உங்க நடத்தை உங்களை பார்த்தாலும் அப்படியே கையெடுத்து கும்பிடணும் மாதிரி இருக்கணும். அதாவது இது கமலஹாசனுடைய ஹேராம் படத்துல பாத்தீங்கன்னா, அந்த காந்திய கொலை பண்ணணும்னு வெறித்தனமா இருக்கிற ஒரு தீவிரவாதியா கமல் நடிச்சிருப்பாரு. அப்படி கொலை பண்ணணும்னு துப்பாக்கி எடுத்துட்டு வருவாரு, ஆனா அதுக்குள்ள வேற ஒருத்தன் சுட்டுவான். அப்ப சுடும்போது இவர் காந்திக்கு கொஞ்சம் பக்கத்துல இருந்து அவர் பேசுறது கேப்பார். அப்ப அவரு அது ஹிந்தியில எடுத்ததுனால என்ன பேசுறாருன்னு புரியல. அதை கேட்டவொடனே இவர் அப்படியே அழுவாரு, இவரை போய் நான் கொல்ல வந்தேனே அப்படின்ட்டு அவரு அந்த அவர் விழும்போது அந்த செருப்பை எடுத்து இப்படி கண்ணத்துல வச்சுட்டு அழுவாரு, இவ்வளவு நல்ல மனுஷன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு தடை சொல்றவங்க, தடை பண்ண நினைக்கிறவங்க, உங்களை பத்தி தப்பா வதந்தி பரப்புறவங்க, அவங்களே உங்களை நேர்ல பார்த்தாங்கன்னா இவ்வளவு பரிசுத்தமான மகானாத்மாவையா நான் இப்படி நிந்தனை பண்ண அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கும். பார்த்தோன்னா கையெழுத்துக்கும் என்ன மன்னிச்சிடு தாயேன்ட்டு. ஏன்னா கடைசியில உங்களுடைய காட்சி கிடைக்கும் போது அது நடக்கும். ஆனா இப்பவே உங்களுடைய நடத்தை வந்து அப்படி இருக்கணும், அதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கணும். உங்களுடைய உயர்ந்த நடத்தையின் மூலமாக மற்றவர்களை வணங்க வைக்கணும், அகங்காரத்தின் மூலமாக கிடையாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. விஷு விஷயா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.